உபயமூர்த்தி பிரதான விதேசத்துல மூலமூர்த்தி மூத்தம் சொல்லிவிட்டு உத்தவமூர்த்தியை பத்தி ஒரு ஸ்லோகம் கூட சாய்க்கலன்னா அர்த்தம். அதனால உத்தவமூர்த்தியும் சேர்த்து சொல்றார் அப்படின்னு சொல்லலாம். இல்ல பெரிய பெருமாளோட நம்பருமாள் எந்த விதத்திலையும் வேறுபடாது. நான் எப்ப மூலமூர்த்தியை அனுபவிச்சாலும் உத்தவமூர்த்தி எல்லா விதேசத்திலையும் நமக்கு சமமாக தான் பாவிச்சு பண்ணும். அவரே தான் இது. இன்னும் கேட்டா நம்மாத்து வாசல்படியா போற இவரை விட்டுட்டு நம்மாத்து வாசல்படிக்க வராத மூர்த்தியோ? அதனால இந்த சுவாமி இந்த மூர்த்தியை விட முடியாது சுவாமி. அதனால இந்த மூர்த்தியும் சேர்த்து அனுபவிக்கிறார். பார்த்தாருதியா நினைச்சுட்டே இருக்கேன் மனசுல. ஆனா இருந்தாலும் பிரகரணம் வரலையேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அப்படியா? அதான் ஆமா, தை மாசம் அமாவாசையை ஒட்டி வர ஞாயிற்றுக்கிழமை. ஆமா, இங்க வேண்டு இருக்கார் போனாரா? என் பேரு வாசலோட போற பெருமாளாச்சும் கஞ்சனும் மல்லம் வேளவும் பாகனும் வீழச்சற்ற வந்தன்னை புறமெரி செய்த சிவனொரு துயர் கலையிலேவை பட்டளிய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தம் தேரும் நின்றானை சிற்றவை பணியால் முடியுடன் முடி புறந்தானை அசோக் நகரில் கண்டேனே. திருவல்லிக்கேனே கண்டேனே இல்ல சுவாமி. இன்னைக்கு எங்க வந்தார் சுவாமி? இங்கேன்னு ஆயர்கள் எடுத்த எதிர் நேழகிலும் வளரடை செய்யும் இந்திய மந்திர வேண்டியில் பூசணி வீராடு மழை ஒழிந்திட தளர்ந்து ஆயர் எந்த மூடினவானிலை தளராமல் பெருமாநருடன் அந்த நில்வரையால் மலைதெடுத்தானை அசோக் நகரில் கண்டேனே அப்படின்னு. நீங்க தான் சேவிச்சமோ கிடைக்கல. போச்சா இருப்பார் 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 போச்சு சேவிச்சிட்டு போயிடும். அப்போ அங்க என்ன சொல்லிட்டு போனோம்னா ஈக்காடுதான்களை கண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு போறோம் இல்லையா? உத்தவமூர்த்தி அனுபவிக்கிறதுக்கு பிராப்தமா இருக்கிறதுனால இப்ப உத்தவமூர்த்தியும் சேர்த்து அனுபவிக்கிறார். சம்பிரதாயத்துல நம்பெருமாள்னு சொல்லுவா. நம்பெருமாள்னா யார் சுவாமி? பெரிய பெருமாள்னா யார் சுவாமி அப்படின்னு. பெரிய பெருமாள்னா கண்ணனா, நம்பெருமாள்னா ராமனா. ஏன் சுவாமி பெரிய பெருமாள்னா? பெரிய பெருமாள் ஏன் கண்ணன்னு சொல்றேன்னா ரங்கநாதனுக்கு தான் பெரிய பெருமாள்னு திருநாமம். ஏன் ரங்கநாதன் பெரிய பெருமாள் கண்ணன்னு சொல்றோம்னா அவர் படுத்துட்டு இருக்கிறத சேவிச்சா அந்த பொல்லாத கண்ணன் படுத்துட்டு இருக்கா போல இருப்பாராம். அவர் அப்படித்தான் இருக்கார் அப்படின்னுட்டான். பொல்லாத கண்ணனா எப்படி ஆக்கும்? வண்ணியை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டேன்னு தெரியாம வயிறு வீங்கி போய் அப்போ அபக்கமா படுத்துட்டு அம்மா வந்து பார்க்கச்சே இந்த பிள்ளையா சாப்பிட்டது, இந்த பிள்ளை சாப்பிட்டுருக்காது போல இருக்கு என்று யோசிச்சு பார்த்துட்டு மொத்த வண்ணியும் காணாம போனாவுக்கு இவ்வளவு வண்ணியை இந்த ஊர்ல சாப்பிடுறது இந்த ஒரு பையனா தான் இருக்கும்னு அப்போ அப்பவும் ஆசையாம எப்படி இருப்பாரு அப்படின்னு. அவன் ஆசையாம படுத்துட்டு இருப்பான். அது போல வண்ணியை சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு தெரியாத வண்ணியை சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இருக்கிற கண்ணன் போலதான். அதனால்தான் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவா என்று சொல்லியிருக்கான் திருப்பானாகர். அதனால கண்ணன் தான் படுத்துருக்கார். அது வேற வயிறு ரொம்ப ஓவரா சாப்பிட்டு ஜெரிக்காம போனா ஜீரணம் வரும். இது ஏப்பம் வரும் தெரியுமா? ஜீரணமாகாத ஏப்பம் ஒன்று வரும். ரங்கநாதனுக்கு சாப்பிட்ட வண்ண ஜீரணமாலையான். அதனால அவர் விடுற குரட்டையில அவன் பூந்து சாப்பிட்டா பக்கத்துல வர முடியாது. கேள்வி பார்த்துருக்கா? அது நிறைய பேர் என்ன பண்றது, எல்லா சமுதாயமும் பக்கத்துல வந்துட்டு போறாவோ இல்லையோ? நான் பூந்தி சாப்பிட்டவா வாசனை அப்படின்னா மறைக்கவே முடியாது. அதுபோலதான் இந்த கண்ணன் வெண்ணையை சாப்பிட்டுட்டு ஜெரிக்காம, அதுவும் அந்த ஊர்ல இருந்த பூச்ச வெண்ணையெல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு. அதனால என்ன சொல்லியிருக்காருன்னா பெரிய பெருமாள் குரட்டையிலே இன்னும் வெண்ணையும் ஆறா நிற்குகிறே அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கான். பெரியவாதி வியாக்கியானம் இருக்கு. அதனால அவர் போட்ட குரட்டையில சாப்பிட்ட வெண்ணையினுடையதான புளிப்பு ஏப்பம் குரு குருன்னு வரதான். அதனால அவருக்கு அண்ணன்னு சொன்னான். சரி, பெரிய நம்மள நம்பெருமாளை என்ன சொல்லலாம்னா சுவாமி என்ன அட்டென்ஷன் நினைக்கிறார், என்ன யோக்கியமா நிற்கிறார், சேவிக்க சேவை என்ன மரியாதை? ஏதோ வந்த சுவாமிகளுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்குற மாதிரி அட்டென்ஷன்லாம் நிற்கிறாராம் அவர். ஏதோ பெரியவாள்லாம் வந்திருக்கா, ஆனா பெரியவா வரைச்சே நான் கீழே உட்கார்ந்து நிற்கக்கூடாது, ஏன்னா பெரியவா வரைச்சே உட்கார்ந்துட்டு ஆயுசு குறவுன்னு சொல்லியிருக்கு. அதனால எழுந்து நிற்கிறார் அப்படின்னு பயம் வா அப்படி பயபக்தியா சாஸ்திரம் வாசிச்சிருக்கார் வசிஷ்டர்கிட்ட. அதனால வசிஷ்டராலே சுசிக்ஷிதரான சக்கரவர்த்தி திருமகன் போலே நிற்கிறாராம் அவர். ஆனால் சக்கரவர்த்தி திருமன் நிற்கிற மாதிரி பெரிய நம்பருமான் நிற்கிறார். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. அது சயனத்திலையும் நிக்கிறதுலயும் வித்தியாசம். ஆனா திருவேணியிலேயே சுவாவமா வேற ஒரு வித்தியாசம் இருக்கு சுவாமி. என்ன வித்தியாசம்னா காந்தோதாரைகி அயனிகுஜைகி தங்கணஜாகுணாங்கைகி லக்ஷ்மீராம்னா பிருதுரவரிகி லக்ஷிதாபிதிஹேதிஹி அக்ரே இஞ்சிதே புஜவஜயனா ஸ்வாத்மனைவாத்மனசன் மத்தியே ரங்கம் மமஜ ஹிருதயே வர்த்ததே சாவரோதா காந்தோதாரைகி. முன்ன இருக்கிறவருக்கு உத்தவமூர்த்தின்னு சொல்லுவா, நம்பர் ஒன்னு சொல்லுவா. சயனிச்சுன்னு இருக்கிற பிரபு பெருமாள் பெரிய பெருமாள்னு சொல்லுவான். அந்த பெருமாள் பிரபுகேனாராய் இருப்பார். இந்த பெருமாள் அப்படியே அட்டென்ஷன்ல பிரமாதமா நிற்பார். எப்படி நிற்கிறார் சுவாமி அப்படின்னா காந்தோதாரைஹி, ரொம்ப இழுக்கிறதா சுவாமி. காந்தம்னா இழுக்கிறதுன்னு அர்த்தம். அப்படியே இழுக்கிறாராம் சுவாமி. இழுக்கிற பெருமாளாம் இவர். காந்தம்னா நாம் சொல்றோமே அயகாந்தம்னு சொல்றோமா, இழுக்கிறதோ இல்லையா. விதைகி காந்தோதாரைகி, நாலு நாலு திருக்கரங்களையும் காட்டி இழுக்கிறாராம் சுவாமி. நாலு திருக்கரங்களை காட்டினார்தான் பெருமாள் திருவடியில விழுமுடியானதான மனசு அந்த மாதிரி பழக்கப்படுத்தி வச்சிருக்கா நமக்கு. நாலு திருக்கரங்களனாலே பெருமாள் நாலு புருஷார்த்தங்களையும் கொடுக்குறவரா இருப்பாராம். அப்ப ஒரு கையினாலே ஒரு புருஷார்த்தம் தான் கொடுப்பாரோ அப்படின்னு கேள்வி. இல்ல சுவாமி, ஒவ்வொரு கையும் நாலு புருஷார்த்தமா கொடுக்கலாம். அப்படி கொடுக்குச்சே வாங்கி கொள்ள முடியாது சுவாமி. வாங்கிக்கிறவாளுக்கு வாங்கிக்கிற சக்தி இல்லைங்கிறதுனால தான் பெருமாள் லிமிட்டடா கொடுக்குறார். அதனால பெருமாள் நிறைய தான் கொடுக்குறார். உத ஆரைகி அப்படின்னு அதான் உதார சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா நிறைய கொடுக்குறவர் சுவாமி. இல்லைன்னா உதார சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பெரிய நீண்ட திரண்டதான புஜங்களுக்கு உதாரான புஜங்கள்னு அர்த்தம். பெருமாளுடைய நான்கு திருக்கரங்களும் எப்படி இருக்குன்னா கார்த்தன் கவல கண் என்னும் நெடுங்கயிறு கொடுத்து என்னை ஈர்த்து கொண்டு உடையாட ஈகந்தன்னை கண்டீரே. அப்படி கண்ணாலே பிடிச்சு ஒழிப்பாராம், கையாலே பிடிச்சு ஒழிப்பாராம். பெருமாளுடைய சாமர்த்தியம் யார் யார் எப்படி பிடிச்சு ஒழுக்கிறோமோ அப்படி பிடிச்சு ஒழிப்பாராம். ஆற்றில் இருந்து விளையாடுவோங்களை சேர்த்தால் இருந்து வளைதுகளை கொண்டு காற்றில் கடியனாய் ஓடி அகம்புக்கு. அது மாதிரி இழுக்கிற பெருமாள் தான். அந்த இழுக்கிறதுக்கு ஆள் இல்லாங்கிறதுனால இப்ப கொஞ்சம் இழுக்காம படுத்துட்டு இருக்கான். அவ்வளவுதான் தெரியுமோ இல்லையோ. எப்படி என்ன கோபிகைகள் எல்லாம் பிடிச்சி இழுத்து வளையல பிடிச்சி இழுத்துன்னு போடுவான். கையை வேற பிடிச்சி இழுக்கிறது வளையல வேற வச்சு போகுது. இது எப்படி இருக்கு? சேற்றால் எரிந்து வளை புகையில் கை கொண்டு அப்படி சேற்றால் எரிந்து. லேடிஸ் எல்லாமே எப்படி கேர்ள்ஸுக்கெல்லாம் அதுவும் பட்டுப்பாவாடை புதுசா ஊர்த்தின்னா என்ன இருந்தாலும் ஒரு ஒரு மினுக்கு தான், ஒரு சந்தோஷம் தான். என்ன இருந்தாலும் எல்லாரும் கூட நம்ம அழகா இருக்கோம்னு ஒரு அலட்சியம் தான். என்ன போற வர புருஷாலாம் நம்ம ஒரு பார்வை பார்க்க வெட்டு பார்வையாடு போடாம போக முடியாது அப்படின்னு நினைச்சிருந்து கண்ணன் முன்னாடி ஒருங்கலாம். திரும்ப இந்த கோபிகைகள்லாம் வந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னு சேர்த்தால் எரிந்து. இந்த இந்த பாவாடை இல்லாத அதிகாரம் வந்தது. பாவாடு போடணுன்னு இனிமே இந்த பாவாடியை போடணும் ரோட்ல வருவேன்ட்டாலிருந்து. காஃபி கொடுத்துட்டுனாலே எவ்வளவு அவமானமா இருக்கு. என்ன சொல்றேன், காஃபி கூட சரியா சாப்பிட தெரியாம நல்ல பட்டு போடல கொடுத்துருந்தாட்டு தடவரா தடவா தடவா தடவரா போக மாட்டேன்றது இல்லையா. அப்படி இருக்குச்சே கோபிகைகள்ல கண்ண இடத்துல யாரும் கர்வப்பட்டு காட்டிக்க முடியாது. எத்தாலையும் காட்ட முடியாது, அழகால காட்ட முடியாது, ஐஸ்வர்யத்தால காட்ட முடியாது, அலங்காரத்தினால காட்ட முடியாது. யாராவது கர்வப்பட்டார்னா உடனே வச்சிருவோம், எங்கிட்ட இந்த கர்வம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அது மாதிரி அவமானப்படுத்தினா தான் அவளுக்கும் பிடிக்கிறதாம். கண்ணன் வந்து அவமானப்படுத்தினா பிடிக்கிறது. ஏன்னா காந்தோதாரை திருத்தோள்கள் அப்படி பண்ற திருக்கண்கள் திருவேணியானது பிடிச்சி இழுக்கிறதா. சேர் வளைகளை கொண்டு கையை பிடிச்சி இழுத்து கையிலேருந்து வளையல வேற பிடிச்சி இழுத்து போடுவான். இந்த வலையில போட்டு இப்படி இப்படி ஆட்டினா போச்சான் அண்ணன். ஜாகிரதையா மடிச்சுதான் வச்சுக்கணும். இப்படி இப்படி அலங்காரத்தினாலே கர்வப்பட்டு பத்தியா கண்ணா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு பத்தியா அப்படின்னு வலையில காட்டினா வலை தொகையில் கை கொண்டு அப்படின்னு அவ்வளவுதான். இப்போட இழுத்துன்னு போயிடுவோம். சரி வலை தொகையில் கை கொண்டு அப்படின்னு இதுவேற ஒண்ணு தாவணி கேவனி எல்லாத்தையும் வரும் படாத பாடுதான். இந்த கண்ணை எதிர போகவே முடியாது. ஏன்னா காந்தோதாரி இழுக்கிற பெருமாளாச்சே சுவாமி. பக்தாள்னா பக்தாளுடைய தானவான் நெஞ்ச இழுப்பான், கண்ணை இழுப்பானாக்கும், கையை பிடிச்சி இழுக்கிறவர். இன்னும் என்ன சுவாமி, இன்னும் என்னத்தை தான் இழுக்கிறது அது சொல்லுவோம். காந்தோதாரி என்னத்தை இழுக்கிறது, இது மேலே இழுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா. அதனால இவ்வளவு இழுக்கிற பெருமாள் காந்தன்னு சொல்லக்கூடாதா? அதனால காந்தன்னு போட்டார். எது இழுக்கிறது அப்படின்னார், எது இழுக்கிறதா சுவாமி பெருமாளுடைய ஏதான நான்கு முகங்களும் முடிஞ்சு இழுக்கிறதான் உதாரைகி மாறி கொடுக்கிறதான முகங்களாச்சு அப்படின்னு சுவாமி. இது மட்டும் ஒத்துக்க முடியாது சுவாமி, ஒத்துக்க முடியாது. இது வரைக்கும் ரங்கநாதன் எங்காத்துக்கு வந்து ஒண்ணுமே கொடுத்துட்டு போல சுவாமி, இது வரைக்கும் ஒன்றும் கொடுக்கல சுவாமி. அதனால பெருமாள் உதாரணம்னு சொல்ல முடியாது, அவர் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல சுவாமி. இல்லை பெருமாள் பெருமாள் திருவடி வாரத்தில் வீடு வரும்னு கேட்டேன், அது கொடுத்தாரு அப்படின்னா ரூபா கொடுத்து வாங்கினேன் சுவாமி, ரங்கநாதன் கொடுத்தாரு ரங்கநாதன் ஒன்றும் கொடுக்கல சுவாமி அப்படின்னாப்பா. எல்லாம் எங்களுக்கு அவர் தானே காலாய் நிறுவனாய் சிவாறு குடர்கள் இரண்டாய் சிவநாயகனாய் எல்லாம் கொடுக்குற பெருமாள் ஒன்றும் கொடுக்குறேன்னு அறியாதன அறிவித்த அத்தா நீனாயி அன்னையாகியாளின்றான். ஒத்தவாதவர்கள் இறப்பொழுத்து நம்மையாட்கொள்வான் உத்தனார் முகுந்தனார் முகுந்து நம்மள் வேகினார் எத்தினால் இடக்கடல் கிடத்தி இழகெஞ்சமே. மனசை பார்த்து சொல்றாரு, என்ன கவலைப்படுற நீ, அப்பாவாயிருந்து அம்மாவாயிருந்து ஆச்சாரியராயிருந்து எவ்வளவு ஒத்தாசை பண்றார் பெருமாள் அப்படின்னு போறோம். அப்பா அம்மா ஒண்ணுமே கொடுக்கல சுவாமி, எனக்கு ஒண்ணும் தரல சுவாமி. அவன் சமயம் கொடுத்த தம்பி கொடுத்த அவன் பொங்கலுக்கு எல்லாம் செஞ்சா எனக்கு ஒண்ணும் செய்யல சுவாமி. அத்தான் ஆகிய அவர் ரங்கநாதன் ஒண்ணும் கொடுக்கலையா அப்படின்னா, ரங்கநாதன் கொடுக்காதது உண்டோ அப்படின்னு, ரங்கநாதன் கொடுக்காதது உண்டோ அத்தானாகி அண்ணன் ஆகிய ஆளு வந்தீராமி ஒத்துவாத பல்கிற பொழித்து நம்மையாட்கொள்வான் எல்லாத்தையும் கொடுப்பார், புண்ணியங்களை எல்லாம் கொடுப்பார், சந்தாரத்தை எல்லாம் அழிப்பாராச்சு. அப்ப ஏற்பட்ட ரங்கநாதன் கொடுக்காது உண்டோ காந்தோதாரை கொடுக்கிறேன்னு சொன்னான், வாங்கிக்கிறதுக்கு தூப்பு இல்லாம அவர் கொடுக்கலான்னு சொன்னான். சொல்லு நான்கு புருஷார்த்தங்களையும் கொடுக்கிறேன்னு சொன்னா வாங்கிக்கிறதுக்கு தூப்பு இல்லை. ஏன்னா பக்திங்கடா கடைசியில சொல்லப்படுறேன், பக்தி இருந்தா கொடுக்கறத வாங்கிக்கிறதுக்கு தூப்பு இருக்கும், பக்தி இல்லை சுவாமி. அதனால ரங்கநாதனத்திலேருந்து வாங்கிக்கிறோன்னு தெரியல. காந்தோதாரை அயமிகை கங்கணாங்கை எப்படி இருக்கிறதான புஜங்கள் ஆக்கும் அப்படின்னு இதே ரங்கநாதன் சுவாமி முன்னாடி சொல்றார். அயம் அயம்னா மூலமூர்த்தியான ரங்கநாதன் அவரே தான் சுவாமி சொல்றிருக்க. கங்கணஜா குணாங்கை நாலு திருக்கரங்களிலேயும் என்ன இருக்கு அப்படின்னா கங்கணங்கள்லாம் சுவாத்தின் இருக்கார், தோல் விலைகள்லாம் சுவாத்தின் இருக்கார், அத்தோட போவோம் அப்படின்னு ஆசிரிதாளுக்காக வேலை செய்ததான அடையாளம் வடு இருக்கா சுவாமி. ஆசிரிதாளுக்கு வேலை செய்த வடு இருந்தாதான் பெருவாள். அப்படியே வட்டாச்சார்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவன் சொல்லுவோம். எப்படி இருக்கணும்னா பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த திருமஞ்சன தீர்த்த மேல தெரிச்சு வேட்டியெல்லாம் அங்கங்க ஒரே மஞ்ச மஞ்சளா இருந்து அப்படின்னா பெருமாளுக்கு கல்பூராத்தி பண்ணி அந்த கல்பூர புகை மேலப்பட்டு பெருமாளுடைய திருமஞ்சன தீர்த்தத்தினுடைய வாசனை அந்த தீர்த்தம் அந்த அந்த மாதிரியான அந்த மஞ்சள் வாசனை குங்குமப்பு வாசனை எல்லாத்தையும் பட்டுந்து அதுவும் இல்லை கர்ப்ப கிரகத்தில் வேறு பெருமாளோட அல்லாடி போட்டு வெளியில் வரைச்சு வேர்வியோட வந்தாலும் பட்டாச்சுவார்னு அழகு என்ன இல்லைண்ணா அப்படியே பிரபலப்படலான்னு மில்லி வச்சு அப்படியே ஒரே உடம்பெல்லாம் ஒரே சென்ட் நிக்கினிக்கிறீங்கன்னு திருமணில் கொஞ்சம் கூட கலையாம அப்படின்னா என்ன அப்படின்னு ரொம்ப பணக்காரா மட்டும் வந்த ஆயிடுச்சு உடனே சட்டுன்னு வெளியில் வர பட்டாச்சார்னு அர்த்தமாக எப்படி இருக்கணும்னா பேர் வேற சொல்றாரு சரி எனக்கு அவரை தெரியாது அப்படி கண்காண ஜாகுடா கைகி பெருமான ஈஸ்வரனா எப்படி இருக்கணும்னா உடம்புல அடையாளம் இருக்கணும் சுவாமி அப்படின்னாரு. என்ன அடையாளம் இருக்கணும் சுவாமி அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அருகே உலகெல்லாம் யானே இவன்லேன் ரங்கநாதனுக்கு என்ன இருக்கு தெரியுமோ இல்லையோ உடம்புலாம் ஒரே தழுமம் அதுல இந்த தழும்பு தோல்ல தெரிகிறதா சுவாமி. என்ன ஜாகுணான் கைகி அப்படி நான் தழும் ஆசிரியர்களுக்காக இறங்கி இறங்கி வந்து அவதாரம் பண்ணி அவதாரம் பண்ணி அதனாலே அங்கங்க வில் யுத்தம் பண்ணுவ வில்லுதாறு யுத்தம் பண்ணிச்சு உனக்கு பிடிச்சி இப்படி ஊத்தாருன்னா நான் இருக்க டர டரன் கீச்சும் கீச்சும் போகுமா. ஏன் அப்படியே எப்படி நாரதானம் ஷரான் சோரான் நமும் சந்தம் சிலேந்தான் நகாரமுகம் நிகரசந்தம் தாமும் பசியானி சொன்னதே அப்படின்னு என்ன யுத்தம்னா என்ன சரசர சரசர சரான் அந்த மாதிரினா யுத்தம் அப்படின்னு தழுவி சாய்க்கிறதுல சில பேர் அப்பலாம் மட்டும் போடுவா தெரியுமோ இல்லையோ கையில ஒதுவும் ஒட்டாது அது மாதிரி பட்டுக்காம தழுவி சாய்க்கிறதா எதாவது சொல்றாங்க அப்படியாக்கும் கை நிறைய தாம்பால நிறைய பிரசாதத்தை எடுத்து இந்த குனிஞ்சு குனிஞ்சு சாத்தினா அப்படியே நிமிரிச்சு உடம்புனா எடுத்து போட்டு அது எப்படி இருக்கும் என்ன சொல்றோம் இல்ல ஜாதி பாத்திரம் போடுறேன்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து போட்டாரு. அது மாதிரியா நம்ம பெருமாள் நோகாம வேலை பாக்குற பெருமாளா அப்படின்னு கேட்டாங்க. அதனால எப்படி யாருக்கும் வேலை பாத்துருக்க பெருமாள் ஜாபணான் கைகி நாததானம் ஷரான் கோரான் ராமாயணத்துல சொன்ன சாரங்கம் உடைத்த ஷரமழை போல் வாழ் உலகில் வெய்திடாய். சாரங்கம்னா எப்படி இருக்குன்னா ஷரமழையா உதைக்குமாச்சே, அப்ப உதைக்குச்சே நான் வந்து படுவாங்க அப்படியே பட்டுப்பட்டு பெருமாளுக்கு பெருமாளுக்கு திருநேரு இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் நிறைய வாங்கி வச்சுட்டு இருக்காரு. ஆழ்வார் சொன்னார் எங்கெங்கெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு தெரியுமா சுவாமி அப்படின்னா, வயத்துல வேற வாங்கி வச்சிருக்காரு. வயத்துல என்ன வாங்கி வச்சிருக்காருன்னா, ஆசிரியாளுக்கா கிருஷ்ணாவதாரம் பண்ணி ஐயோ நான் ரொம்ப சீப்பு தான், நான் ரொம்ப சீப்பு தான் எல்லாருக்கும் சொல்லணும்னு வந்தார். இன்னும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்காதுங்கோ, என்ன ரொம்ப எட்டாதவன் நினைக்காதுங்கோ, ரொம்ப பெரிய அவசானின்னு நினைக்காதுங்கோ, நான் ரொம்ப சீப்பு தான், நான் ரொம்ப சீப்பு தான் சொல்றதுக்காக இறங்கி வந்தான். இறங்கி வந்த இடத்துல எவ்வளவு சீப்பு அப்படின்னா, நீ இடம் என்ன திருடன் அப்படின்னு சொல்லி வேண்டா திருடா அப்படின்னு சொல்லி அடி வாங்குற பெருமாளாங்க. அது கூட அடி வாங்கினது அடி வாங்கினது இல்லாம இந்தமே இப்படி திருடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டாங்க. கட்டி போட்டுதான் நான் தழும்பு இருக்கேன். அந்த தழும்பு அது அதை என்ன பண்ணா பெருமாள்னா பர்மனண்டா வச்சுருக்காங்க சுவாமி. அதுதான் சொன்னேன் எப்படின்னா, பக்தாளுக்கு சமாசிரணம்னா தோடுல, பெருமாளுக்கு சமாசிரணம்னா இடுப்புல அப்படின்னு. அவன் இவாள் என்னன்னா வைஷ்ணவன் தான், விஷ்ணுக்கு பராதீனன் அப்படின்னு சொல்லி சமாசிரணம் பண்ணிக்கிறான் தோல்ல. அவர் என்ன பண்றாருனா வைஷ்ணவனுக்கு பராதீனன் சொல்லி ஏதோ இடுப்புல மாட்டின்னு இருக்காரான். அந்த அது போட்டு அடையாளம் போய் வச்சுட்டு இருக்காராம். அந்த மாதிரியா இடுப்புல வேற ஒரு அடையாளம் வச்சுட்டு இருக்காராம். தழும்பிருந்த சார்ந்த நான் தோய்ந்தவாமங்கை தோல்ல வேற எங்க அடையாளம் வச்சுட்டு இருக்காராம். அது என்ன அடையாளம் சுவாமிதான், தழும்பு இருந்த சார்ந்த நான் தோய்ந்த சார்ந்தத்தை இழுத்து இழுத்து அதனாலே தான் அடையாளமானதாக்க முடியும். ஏதாவது கைங்கரியம்னா ஒரு அடையாளம் ஆகணும் இல்லையா பெருமாளுக்கு. வேலை பண்ற கைங்கரியம் பண்ற அது தோல்லாம் பார்த்தேன், அது மாதிரி பார்த்தானா காப்பு காய்ச்சி போயிருக்கணும் இல்லையா. என்னை பார்த்தா கட்டாயம் சொல்லல, ஒரு நாள் வேலை பண்ணின வரையில போல சுவாமி. இவர் இப்படியே முன்கோஷி பின்கோஷி இப்படியே கதை பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் வேலை பண்ண வரையில போல சுவாமி அப்படின்னு ஏழை பண்ணினா அது இந்த தோல்ல அடையாளம் இருக்கணும் இல்லையோ. அதனால அடையாளம் இருக்குன்னா கைங்கரியத்தை லட்சணம். அதே போல தான் இதுவும் என்னதுன்னா பாகவத கைங்கரியத்தை லட்சணமாகும். பெருமாள் தோல்ல ஏதாவது நான் நான் தழும்புறது அது வந்து பாகவத கைங்கரியத்துக்கு லட்சணமாகும். அதுக்கு அப்படியானதான லட்சணத்தோட இருக்காராம். அது ஒண்ணுதானா இருக்கோ அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ஐயோ போறோம் இந்த சமத்து எந்த அவதாரம் எடுத்தாலும் எதனா அடிபட்டுன்னு வந்துடுறது, போக மாட்டேன்றது. இதுக்காக ஸ்கார் ரிமூவல் கிரீம் என்ன போட்டாலும் போக மாட்டேங்கிறது. அது என்ன போக விடவான்னு இல்லை பெருமாள் அது போட்டுக்க மாட்டேங்கிறாராம். ஐயோ இதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு மருந்து வானா அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறதே கிடையாது. அதனால அப்படின்னா நோமாக்ஸ் எல்லாம் நிறைய கிரீம்லாம் அதுவும் நிறைய கிடைக்கிறதுன்னு சொல்றா போதும். அதெல்லாம் போட்டுண்டா போகுன்ற போறதோ இல்லையோ பெருமாளுக்கு போகாதோ. ஏன் போகாதுன்னா அது இருக்கணும்னு ஆசையா பெருமாள். ஆசிரிதாளுக்கு என்று பட்டதான தழும்பாச்சு அது இருக்க வேண்டாமா எனக்கு. பெருமாளிடத்துல சமாசிரணம் பண்ணிருந்தான சமாசிரணம் பண்ணதான அடையாளம் இருக்கணும்னு ஆசைப்படுவா தெரியுமோ இல்லையோ. அது அப்படியே இருக்கணும் மறையாம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா. அப்படி ஆனா சில பேருக்கு அது மறைஞ்சு போயிடும். அது சரீர வாழ் மறைஞ்சு போயிடுச்சுன்னா மறைஞ்சு போயிடுச்சுன்னா மறைஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லி திருப்பி சமாசிரணம் பண்ணிக்கலாம் தெரியுமோ இல்லையோ. பண்ணிக்கலாம் ஐயோ இல்லையாவது கேட்டு விழாதுப்பா இந்த நாட்டு தான் அப்படி சொன்னார் அப்படின்னு. ஏன்னா ஒருத்தர் கிட்ட நான் உண்மையாக சொல்ல சொன்னேன் பிராயசித்தை பற்றி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்னா அங்கே நீங்கள் ஒருத்தர் போய் என்ன பண்ணால் ஆண்டவன் கிட்ட போய் எனக்கு பிராயசித்தை பற்றி வைப்போம் அப்படின்னா நம்மளே பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் எத்தனை மாட்டியா. நான் ஆச்சாரியனை போய் பண்ணி நீங்கள் பண்ணி வைங்கோ அப்படின்னா போட்டே வரைச்சி வார வார போய் நிற்க வேண்டுதான். நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் பிராயசித்தம் சண்டே போகிறேன் இது ஏன் இது வந்து அவர் எத்தனை வாட்டி பண்ணி வைக்கிறது ஓ 25 வருஷம் 30 வருஷத்தில் ஒரு வாட்டி பண்ணி வைப்பா பிராயசித்தை பற்றின்னு. ஏன் அதை போய் என்ன அடிக்கடி பண்றதுன்னா ஃபாரின் போயிட்டு வந்த சுவாமி சேத்துக்கு போயிட்டு வந்து கஷ்டமா இருக்கு. அதனால அது இது ஒண்ணுதான் சொல்றா. அதனால நீங்க எனக்கு பிராயசித்த பிரபத்தி பண்ணிக்கோன்னு எப்படியோ போனா ஆச்சாரியனாலதான் எங்க ஒரு நாள் கூட உட்கார முடியாது படுக்க முடியாது. நான் கும்பலா ஒரு பிரபத்தி பண்ணி வைக்கிறதுக்குள்ளேயே நான் முடிய மாட்டேன்றது. அதுக்கு மேல பிராயசித்த பிரபத்தி வேற பண்ணணும்னா நம்ம மத்தவாத டிமாண்ட் பண்றதா இருந்தா அவளுடைய கல்வியை நீங்க சொன்னா பாக்கணும் இல்லையா. ஒருத்தர் சொன்னார் எங்கிட்ட இந்த மாதிரி பிராயசித்த பிரபத்தி பண்ணணும்னு ஆண்டவன் கிட்ட போனா அங்கே இந்த ஆறாறு இல்லாம இந்த நாட்டை சும்மா இல்லாம யாரையும் பிரிகேட் பண்ணி விட்டுறாரு சொன்னேன். இப்படியே கும்பல் கும்பலா வந்தா என்ன பண்றது அப்படின்னு. பிராயசித்த என்ன பிரபத்தி தினம் பண்ணலாம். நான் பண்ண தப்பு இந்த மன்னிச்சுவோம் தினம் கேட்கலாம். நானே பண்றதுன்னா எப்போ வேணா கேட்கலாம், எத்தனை வாட்டி வேணா கேட்கலாம். சோமாசி வேண்டாம்னு சொன்னார் தினம் பண்ணலாம் அப்படின்னு. நான் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன் இதே விஷயமா வந்ததோ இல்லையோ அதான் சொல்றேன். அது மாதிரி எதுக்காக சொன்ன எதுக்காக சொன்னேன் அடையாளம் இருக்கோ இல்லையோ. அது நான் அடையாளம்னா எத்தனை வாட்டி அதனால சமாச்சன எதுவா பரணியாசம் எத்தனை வாட்டி வேணா பண்ணிக்கலாம், சமாச்சனா எது வாட்டி வேணா பண்ணிக்கலாம். ஆனா பரணியாசம் பண்றதுன்றது மோட்சார்த்தமா ஒரு வாட்டி தான் பண்றது. அப்புறம் பிராயசித்த பிரபத்தி பண்ணதுக்கு ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்காக பிராயசித்தம் பண்ணலாமோ இல்லையா? அப்பவும் பண்ணலாம். தேசியம் சாட்சி அதெல்லாம் வரப்போகுது. அபராத பரிகார அதிகாரத்துல வரும், ராசித்திரேசாரத்துல வரைச்சு. அதெல்லாம் வாசிக்காம இருக்கிறவர்கள் அப்படிதான் சொல்லுவார், நாட்டை மிஸ்கைட் பண்றாரு சுவாமி அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அதிகாரம் இருக்கு தெரியாதுதான், அதுக்கப்புறம் மிஸ்கைட் பண்றாரா இல்லையா தெரியும். சமாஷணம் இதுக்காக பண்றது, அது பஞ்ச சம்ஸ்காரமா இருக்காது. ஒரு சம்ஸ்காரத்துல பஞ்ச சம்ஸ்காரம் உபதேசம் ஆகும், மற்ற சம்ஸ்காரத்துல என்னன்னா இது மாத்திரம் மறைஞ்சு போச்சோன்றதுனால அவன் சகங்கழக்கிற லாஞ்சன சதுர்பபுந்திர மண்டிதா சகண்டலஞ்ச சத்துவரசியான தேசியனுக்கு அத்தனை அவ்வளவு வயதான திருமேனியை பத்தி வர்ணிக்கிறார் அவர். சிதாந்தரிய சௌத்தரிய யஜ்ஞசுத்திரசோதிதாமாயிரஸ்துமானதே குருஸ்வ வெங்கடேஸ்வர, அவ்வளோ வயசான திருமேனியை வர்ணிக்கிறது கூட தேசியனுடைய திருமேனியில சங்க சக்கரங்கள்லாம் நல்லா தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. அதனால சங்க சக்கரம் எப்பவும் தெரிகிற மாதிரி இருக்கணும். ஜனன் வந்து நம்ம வீழ்க்காம இருக்கணும்னா அதுக்கு இது ஒரு வழி சொல்லியிருக்காங்க. ஏ கண்டலக்ன துளசி நதினாட்சமாலாக ஏ பாகுமூல பரிச்சிந்த சங்ககிராக ஏவா லலாத்மலகே லசதூர்பமுன்றாக தே வைஷ்ணவாக புவன வாசுபவித்ரயந்தி. அப்படி வைஷ்ணவன்றதுக்கு என்ன லட்சணம்னா இந்த மாதிரி லட்சணம் இருக்கணும். இந்த மாதிரி லட்சணம் இருந்தாருன்னா இருக்கணும், போகமாட்டானாங்க. அதனாலதான் போனாவட்ட கூட பொருள் போட்டுருவா திருமூலியா, இந்த திருமேனியாச்சோ இது வைஷ்ணவமான திருமேனியாச்சோ அப்படின்னு சொல்லி. அது ரெண்டு சம்ஸ்காரத்துக்கு வைஷ்ணவமா இருக்கணுன்றதுனால திருமேனியா தோணு. இந்த திருமேனி கிட்ட எவனும் வரக்கூடாது, அதுக்காக அப்படி சொல்றது. அப்படி சொல்லச்சே சங்க சக்கரத்தோட இருக்கணும்னு சொல்றாரு. ஐயோ மறைஞ்சு போச்சே சுவாமி, எவன் கொண்டு வானும் பயப்படுவான்னா அதெல்லாம் ஒண்ணு அவனுக்கு ரெக்கார்டில் வச்சிருக்கான். என்ன எப்படியும் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா வருவான், ரெக்கார்டு இல்லாம வந்துட மாட்டான். அது அது ஒரு விசேஷம். தோல்ல சங்கின் சக்கரம் தெரியறதுன்ற விசேஷம் நமக்கு எப்படி தோல்ல சங்கின் சக்கரம் எப்பவும் தெரிஞ்சிருந்ததும், அதே மாதிரி பெருமாள் இப்படியான சில அடையாளங்கள்லாம் வச்சுட்டு இருக்காரு. அதுல இது ஒரு அடையாளம், ஏது நீ இருக்கிற ஒரு அடையாளம் அப்படின்னு. அரியமுலகெல்லாம் யானையமல்லேன் பொறிகள் சிறைவனம் உண்டாய் மிருகமழும் காந்தேயின்றோலை கடைவண்ணை உண்டாய் தாந்தே கொண்டு ஆர்த்த தழும்பு அப்படின்னு. இந்த தழும்பு எப்படி சுவாமி சம்பாதிச்சீர் அப்படின்னு, இந்த பணம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்பாளோ இல்லையா? அது மாதிரி இந்த தழும்பு எப்படி சம்பாதிச்சீர் அப்படின்னா இந்த பெருமா எப்படி சொல்லுவார், கௌரவமா சொல்லிப்பாரா அவமானப்பட்டுன்னு சொல்லிப்பாரான்னு கேள்வி. அடிப்பட்டதுல கௌரவமா அடிப்பட்டு அதனால வரக்கூடிய வீரத்தெழும்புன்னா பரவாயில்ல, வீரர்களுக்கு வீரத்தெழும்பா இருந்தா பரவாயில்ல. நான் அவமானப்பட்டு அடி வாங்கி அதனாலே வந்ததா இருந்தா இல்லையா, திருடு அதனால ராஜா கசையடி கொடுத்தான் அதனால ஓனம் போராடி அளம்னா அது என்ன ஒரு பொறுமையான பெருமாளுக்கு இது அந்த கௌரவமான தெழும்பா இல்லைன்னா இழப்பமான தெழும்பான்னு கேட்டா அதுக்காக சொன்னா அது ஒண்ணும் இல்லை, பெருமாள் என்ன பண்றாருன்னு பாருங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. என்னன்னா இடுப்புல இருக்கிற தழும்ப பெருமாள் வேஷ்டி போட்டு மூடிட்டு இருக்காரா, வேஷ்டி வைக்காதுன்னு வேஷ்டி போட்டுக்க மூடிக்காம கொஞ்சம் இறக்கி ஊற்றிட்டு இருக்காரா அப்படின்னு. வைதிகாலி மாதிரி வைதிகாலி கொடுத்த கொடுத்து வேஷ்டி இறங்கிட்டே போயிட்டே மூடிவார். அது போல ஏன்னா இறக்கி ஊடுத்திட்டு இருக்காரா ஏற்றி ஊடுத்திட்டு இருக்காரா, லௌகீகமா இருக்காரா வைதிகமா இருக்காரான்னு மாத்திக்கலாம் வேஷ்டி. என்ன சொல்றாரு ஏன் வைதிகாலாம் மேலே பூரா அப்படியே டைட்டா பெல்ட்டு மேலே பேண்ட் போட்டுருக்க பேண்டே இறங்கி போடுறது அந்த மாதிரி டைட்டா மேலே போட்டு அதுக்கு மேலே பெல்ட்டை போட்டு டைட்டா அந்த மாதிரி வைதிகாலா இருந்தா கொஞ்சம் இறக்கமா உறுத்திப்பா. பெருமாள் எப்படி வைதிக வச்சு கொடுத்துருக்காரா லௌகிக வச்சு கொடுத்துருக்காரான்னு பாருங்க அப்படின்னா அரிய முனைகள்லாம் யானே யுமல்லேன் பொறிகள் சிறையோ அனமுந்தாய் தெரியும் இந்த பாட்டை. மெரிகமன் காம்பேயின் என்றோழி கடைகண்ணுண்டாய் தாம்பே கொண்டு ஆர்த்த தழும்பு அப்படின்னு. இது தெரியாதா லோகம் பூரா தெரிஞ்சுட்டு இருக்கு உங்க இடுப்புல தழும்பு இருக்குன்னு. ஏன் அப்படின்னா காட்டின மாதிரி ஒருத்தினா தெரியுது இல்லையா, வரும் தழும்பு தெரியுறா போல காட்டி ஒருத்தின்னு இருக்காங்க. வேஷ்டி தழும்புன்னு உண்டு, ரெகுலரா வேஷ்டி டைட்டா ஒருத்திக்கிற வாழ்க்கை வேஷ்டி தழும்புன்னு உண்டு. அந்த தழும்பு இல்லையா இது பெருமாளுக்கு வேற தழும்பு என்னன்னா அந்த யசோதை பிராட்சி தாம்பினாலார்த்த தழும்புன்னு சொல்லுவோம். அது போல அது ஒரு தழும்பாச்சு, அடுத்தது இதோ தோல்ல ஒரு தழும்பாச்சு, இத்தோட முடிஞ்சுதா அப்படின்னு சுவாமி இன்னும் கூட இருக்கு அப்படின்னு. அது என்ன தெரியும், தழும்பிருந்த சாங்க நான் தோய்ந்தவாங்கை தழும்பிருந்த தாழிசகணம் சாடி. கிருஷ்ண அவதாரத்திலே ரொம்ப ரொம்ப முரடா இருக்கிறதான அந்த சகடத்தை எட்டி உரைச்சாரா, எட்டி உரைச்ச போது கன்னி போச்சான் திருவடி. அப்படியே வச்சிருந்துக்காரன் சுவாமி திருவடியில, அதனால பெருமாள் திருவடியில கன்னி போன அடையாளம் மேல இருக்கான். இப்படிதான் இது ஐயோ அவதாரத்துக்கு அவதான் அடிபட்டு வரதே என் குழந்தை அப்படிங்கிற மலையாளம் போனா பசங்க தினமும் போய் ஒரு அடிபட்டணும் போறது. அது என்னமோ என் குழந்தைக்குதான் அடிபடுறது, மத்த பிள்ளைலாம் கல்லுகள்லாம் போய் விளையாடிட்டு போல ஆத்துக்கு. தழுந்திருந்த சாங்கான் தோய்ந்த வாவங்கை தழுந்திருந்த தழிஷ கடம் சாடி. இது தான் போச்சே சுவாமி, இதுவாக இன்னொரு அவதாரம் போதாரம் தகுந்து. அது என்ன தகுந்து தெரியுமோ இல்லையோன்னா, அது என்ன தெரியுமா, அந்த காலத்துலலாம் இப்பெல்லாம் எல்லா நாட்டில் தேங்காய் தெரியும் அது இது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுட்டு இருக்கா. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது, அருவா அவனை விட்டால் வேறு ஒன்றும் கிடையாது தெரியுமா. இந்த பசங்க கிட்ட தேங்காய் தான் ஆகணும், வேறு ஒன்றும் சாப்பிட்றதுக்கும் சட்டுன்னு ஆகப்படாது. தேங்காய் உடைக்கும், உடைச்சான்னா அது உரிச்சி எடுக்கிறதுக்கு கையை போட்டு சுரண்டி உரண்டி கையெல்லாம் போய் பார்த்தானே எரிய ஆரம்பிச்சோம் பிச்சுக்கும் தெரியுமோ இல்லையோ. அதெல்லாம் அந்த காலத்து சமாச்சாரம், அதெல்லாம் இந்த காலத்துக்கு சரியாக தெரியாது. அதுபோல இந்த மிசம்பனுக்கு நகைலாம் பிச்சு கொடுத்தான் சுவாமி. எப்போன்னா எப்பேற்பட்ட உரமான அந்த இது மார்பு திரும்ப அவனுடைய மார்பு இருக்க, அது என்ன பிரம்மாவில் வரம் கொடுத்து இந்த மார்பை யாரும் பிக்க முடியாது, அப்படியே உடைக்க முடியாது, தொலைக்க முடியாது, எரிக்க முடியாதுன்னு இவ்வளோ தூரம் அது பூ கட்டி வச்சிருக்கா. அப்பேற்பட்டதான் உடைக்க முடியாது. இன்டஸ்ட்ரக்டபிள் செஸ்ட், இன்டஸ்ட்ரக்டபிள் செஸ்ட், அதை போய் போட்டு ஒரு புட்டிக்கு இழுத்தாருன்னா என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியே நகை பிச்சு வந்துட்டான் சுவாமி. அது வேற, அது வேற ஒரே எரிச்சல், அது வேற இருக்கான் பெருமாளுக்கு. இது பத்தியா இது யாருமே சொல்லல, டாக்டரை மட்டும் கண்டுபிடிச்சிருக்காரு. சில சமயம் பேஷண்ட் சொல்ல மாட்டார் அப்படிங்க, எனக்கு இந்த வியாதி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி அடிபட்டதுன்னு பெருமாள் கூட சொல்லவே இல்லை. இந்த ஆழ்வார் கண்டுபிடிச்சவர் சொன்னார், தழுந்திருந்த சாந்தனான் தோய்ந்த வாவங்கை தழுந்திருந்த தாயகடம் சாடி தழுந்திருந்த பொங்கோதையாள் வெறுவ பொந்தையோன் மாறுபிடந்த வீங்கோத மன்னர் விரல். விரல்ல வேற தழுந்திருக்கு, தோல்ல வேற தழுந்திருக்கு, வயத்துல வேற தழுந்திருக்கு, காலில் வேற நீ எவ்வளவுதான் அடிபட்டுக்கிறது சுவாமி. இப்படியாக்கும் உடம்பு போல அடிபட்டு இருக்காங்க. ஆனா அடிபட்டுக்கிறது பெருமாளுக்கும் அழகுன்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த அழகை காட்டுமா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆயிட்டு இந்த தோல்ல பெருமாளுக்கு தழுந்திருக்கே சுவாமி. தழும்பு மறைக்க மாட்டாராம், அதுதான் சொல்றது, தழும்பு மறைக்க மாட்டார். ஏற்பட்டது எத்தனையோ இருக்கு, சஞ்சீவகர்ணி சந்தானகர்ணி விசில் விவரணி அந்த மாதிரி நிறைய மருந்தெல்லாம் வச்சிருந்தேன். அந்த காலத்துல டாக்டர்லாம் வச்சிருந்தான்னு வர்றது ராமாயணத்துல தெரியுமோ இல்லையா. அது எந்த மருந்தும் அப்ளை பண்ணவே மாட்டாராம், ஏன்னா அப்படியே நான் தோல் அப்படி இருக்குவான். எப்படி ராவணன் சொல்ல அப்படின்னா, ராவணனை பத்தி சொல்லச்சே அப்படிதான், அவன் தோல் அப்படியே அடையாளம் இருக்குமாவும். எப்ப திக்கஜங்கள்லாம் வந்து குத்தினதான் அடையாளம் மார்பில் அப்படியே இருக்குமாவும். அதுக்கு மருந்து எல்லாம் போட்டுக்கலாம், என்னன்னா அது அடையாளம் ஓடும். இது என்னதுன்னு பார்த்தோம், இது யானை குத்தின மாள் மார்பியான்னு நினைக்கணும் அவனு தெரியுமா. அதான் சொன்ன வாரணம் துருதமாறும் வரையினை எடுத்த தோலும் அப்படின்னு கம்பன் சொன்ன. வாரணம் துருதமாறு அடையாளம் தெரியுதா. அதே போல ஜாசனாங்கை லக்ஷ்மிதாபதி லக்ஷிதாஹிஹேதி திருத்தாயாருக்கு இங்கே அரணா இருக்கக்கூடியதான் ஆலோசனங்களான். தாயார் திருமாறு கொடுத்தானா, எங்கேயே விட்டு போமாட்டேங்கிறானா, இல்ல நான் சண்டைக்கு போறேன் ஃபைட்டுக்கு போறேன் கொஞ்சம் விட்டுட்டு போயேன் ஆத்துல அப்படின்னு போக மாட்டேங்கிறான். அப்பவும் போவான் திருமாவை விட்டு அகலக்கில்லையே, என்னால முடியாது முடியாதுன்னு அங்கே உட்காந்து இருக்கான். சண்டைக்கு போனா கூட விட மாட்டாளாம், கூடவே வருவாளாம். அதுதான் இவன் நிறைய அன்பு விட்டானாம். பகவத்தன் நாராயணாஸ்திரம்னு ஒண்ணு விட்டானாம். நாராயணாஸ்திரம் தான் யாராலையும் தடுக்க முடியாதான். அர்ஜுனன் அப்படியே நின்று விட்டு விட்டு பார்த்தான், அது எடுத்தும் அரங்கலையாம். நாராயணாஸ்திரம்னு வச்சிருந்தோம், அது அப்பா கிட்டேனு வாங்கி வச்சிருந்தோம். அப்பா நரகாசுரன், நரகாசுரனுக்கு யார் கொடுத்தாருன்னா நரகாசுரனுடைய அம்மா கொடுத்தாராம். அம்மாவுக்கு யார் கொடுத்தா அப்படின்னா வராகப்பெருமை கொடுத்தாராம். இவ்வளோ பரம்பரையா அப்படியே சொத்து கடைசியில் யார் எங்க தெரியுமா வந்து வீழ்ந்தது அப்படின்னா, இங்க அர்ஜுனனால வந்து வயிற்றுக்கு இருந்துதான். அவ பார்த்தாராம் பெருமாள், டே 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 அப்படின்னாராம். டே இப்போ அம்பு விடாதுரா, அம்பு விடாதுரா அப்படின்னா கேட்கவே இல்லையா. என்ன அம்புகள் தடுத்துடலாம், எல்லா அசுரத்தையும் தடுத்துடலாம் நினைச்சு விட்டுட்டே இருந்தாலும் விடாதுரா விடாதுரா அப்படின்னு கிட்ட வந்துருக்கு. இனிதான் ஒட்டியாரா போச்சு கூப்பு கையா அப்படின்னாராம். சொப்புட கையை கூப்பிட்டானோ மூலியோ அப்படியே. ஆனா ஆச்சு அந்த அம்பு வந்து தான் மாரில் வாங்கிட்டாராம் திருவாய். மாரில் வாங்கின உடனே செய்தி போயிட்டு வாங்கியது பீஷ்மாச்சாருக்கு தெரியுமா, நாராயண ஆசிரமம் விட்டானா அர்ஜுனன் மேல விட்ட அம்பு பெருமாள் வாங்கிவிட்டாராம், பெருமாள் வாங்கிவிடுவாரான் அப்படின்னு அச்சோ அப்படின்னு பீஷ்மாச்சார் ஒரே அழ ஆரம்பிச்சுட்டான். அச்சோ என் பிராட்டிக்கு என்ன ஆயிட்டோ அப்படின்னு அவர் அழுதாரா அப்படின்னு கதை சொல்லுவான். என் பிராட்டிக்கு என்ன ஆயிட்டோ மார்பில் வாங்கிக்கிறது அப்படின்னு மார்பில் என்ன இவருக்கு என்ன வந்து அங்கே இன்னொத்தினா உட்காந்துட்டு இருக்கா இல்லையா, அவ என்ன வாங்கிட்டு இருக்கோ என் பிராட்டிக்கு என்ன ஆயிட்டோ அப்படின்னு சொல்லுவாள். அப்படி என்ன அப்படி ஒன்றும் ஆலையா கடைசியில் ஸ்ரீராம் புசுலவரிகை லட்சிதா பெருமாள் திருமார்பு எப்படி இருக்குன்னா கோட்டமா இருக்கு, கோட்டைக்கு நாலு கரங்கள் எப்படி இருக்குன்னா பரிஹி ஆயுதம் போல இருக்காங்க. எப்படின்னா கோட்டை தாப்பாள் இருக்க, கோட்டை தாப்பாள் எப்படி இருக்கும் அந்த காலத்து கோட்டை பொருளும் பெரிய உருளையா அப்படி நீண்ட பிரமாதமா இருக்கும். அது போல இருக்கான் பெருமாளுடைய திருக்கரங்கள். திருக்கரங்களே ஆயுஷத்தாளுக்கு வரக்கூடியதான, இப்ப எல்லா ஆபத்தையும் நீக்கிடும். திருக்கரங்களே பெரிய ஆயுதம் தான்ட்டான். திருக்கரங்களுக்கு மேல ஒரு ஆயுதம் தேவை கிடையாது. இது எதுக்கு சுவாமி அப்படின்னு நிறைய ஆயுதத்தெல்லாம் விசுந்துருக்காரு அப்படின்னு. பாது பிரணதரக்ஷாயாம் விளம்பம் அகண்டிவா ஹத்தஸ்ரீயா, பாது பிரணதரக்ஷாயாம் விளம்பம் அகண்டிவா சதா பஞ்சாயுதீன்றது சனா ஸ்ரீரங்கநாயகான பக்தர் சொன்னிச்சு. தெரியுமோ எல்லா ஆசிரியர்களுக்கு லட்சி கிளம்புறதுக்காக இவ்வளவு ஆயுதங்கள், என்னத்தை இவ்வளவு ஆயுதம், ஆயுதம் இல்லாமல் ரொம்ப நாள் ரட்சிக்க முடியாதா அப்படின்னு. இந்த ஆயுதங்களோட சேவை சாதிச்சாதான் ஆசிரியர்களுக்கு மனசு நிறவா இருக்காங்க. அதனால பெருமாள் கோயில எப்போ அஞ்சு ஆயிரத்தோட சேவை சாதிப்பாராம். அதனால ரங்கநாதனுக்கு சார்கள் உண்டான், சார்கள் உண்டான், சார்க பாணிக்கு தான் சார்கம் இருக்கு, ரங்கநாதனுக்கு சார்கம் இல்லையோ அப்படின்னு பட்டாச்சாரியை எடுத்து வச்சிருப்பேன். அப்பப்போ எடுத்து சாத்த வேண்டியிருக்கு, அப்பப்போ எடுத்து வச்சு வச்ச வேண்டியிருக்கு. ஆனா ரங்கநாதனுக்கு பஞ்சாயுதம் உண்டு, பட்டர் சாதிச்சிருக்காரு, அதனால அவருக்கு ஆயுதம் உண்டு, அது சார்கம் உண்டு. அதான் இங்க சொன்னார் அவர் சார்கத்து, அதனால சாங்கம் சாதிச்சதான போல் அது சாங்கம் சாதிச்சதான தோல் திரண்ட தோல் முள்ளாண்டதும் தோல் அப்பேற்பட்டதான தண்டோலானது எப்படி இருக்கு லட்சுமி தாம்னஹாபுலவரையே, லட்சுமி இருக்கக்கூடியதான் திருமாறு என்கிறதான கோட்டைக்கு பெரிய அரண் போலே இருக்கக்கூடியதா இருக்கும் லட்சுமி தாம்னா. மாறு அடிபட்டா தாயார் அடிபட்டுருங்க, அதனால அது மாறுது. மாறுவுக்கு அரண், தாயாருக்கு அரண், தாயாருக்கு அரணா நான்கு திருத்தோள்கள். அந்த நான்கு விருத்தோடு எப்படி வல்ல ஆண்டருந்தோள் முனிவன்னா சொல்லிருக்காப்பு ஆழ்வாரதான் சொன்னார். விஷோப்பா நாலு கோளுக்கும் முதல்ல மங்களாசாசனம் பண்ணணும், மங்களாசாசனம் பண்ணணும்னா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமோ இல்லையோ தானே. நாலு திருத்தோளும் நல்லா இருக்கணும்னு நினைச்சார் அவர், நாலு திருத்தோளும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச உடனே திருமணம் சொன்னார். என்ன என்ன போய் மங்களாசாசனம் பண்றீங்க, எல்லா மங்களத்துக்கெல்லாம் மூர்த்தியா இருக்கக்கூடிய தாயாரே என்னத்தான் ஆசிரியிருக்கா தெரியுமில்லையோன்னு சொல்லிட்டு மார்பவன் தாயார் காட்டினான். உடனே பரியாழ்வாருக்கு இன்னும் பயம் வந்திருப்பான், ஐயோ ஆம்பியாளோட இந்த இடத்துக்கு வருவாரா, இந்த ஊருக்கு போய் ஆம்பியாளோட வரலாமா, இந்த லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் ஒரே திருஷ்டி போடுவாளாச்சு, கண்ணீச்சல் போடுவாளாச்சு. சாதாரணமா பையன் ரோட்ல போனான்னா கூட குறைக்க மாட்டா, வைஃபோட போனானா இன்னும் நல்லா கவனிப்பா, என்ன சமாச்சாரம், இந்த மாதிரி வரலாமா, ஐயோ இந்த அழகுக்கு எங்க போறது, இந்த சேர்த்திக்கு ஒரு முதலாசாசனம் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி சோதி வளர்த்துவாங்க. வடிவார் வளமாறுவே வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அப்படின்னு என்ன இப்படி பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்றாரு. யார வேணா சீடி கூறாய் நீராய் நிலனாகி கொடுவல் சொல்ற குலம் எல்லாம் எதை வேணா துவந்தம் பண்ணக்கூடிய திருவாயு இருந்துச்சு, எல்லாருடையதான திருஷ்டியும் போகும். அப்பேற்பட்ட திருவாயு சிகரத்தாழ்வார எத்தனை பேர் சுத்துறா, எங்க திருஷ்டி போகணும், எங்க கவலை போகணும், எங்க பாவம் போகணும் அப்படின்னு எத்தனை பேர் சுத்தரா திருந்தால் அவரே பக்கத்துல இருந்து இவரே பயப்படுறாரு அப்படின்னு அதை காட்டினாரு. உடனே அதை பார்த்தோம், ஐயோ ஏன்பா இதே வேற புரிஞ்சுன்னு வந்துருச்சியா, என்ன இருந்தாலும் நல்ல கார் கூட்டின்னு போனானா நாலு பேர் பார்த்து பத்தியா அவனுக்கு வந்து அந்தஸ்து என்னன்னு சொல்ல மாட்டாளா, ஏன் அதனால எதுவும் திருப்தி படாதாரு, இந்த மாதிரி சாமான்கள்லாம் கொண்டு வரலாமா, நீ வந்ததே தப்பு, தாயாரோட வந்து அதோட தப்பு, அதோட தப்பு, இது மாதிரியான பிரமாதமான ஆபரணங்களோட வந்து அதோட தப்பு அப்படின்னா கையில என்ன இருந்தாலும் வசதியான ஒரு வசதி வந்தானா அதை பார்த்து எல்லாம் திருப்தி போட மாட்டாளா, அதனால திருஷ்டி போடுவாங்க. அதான் சொல்ற திருஷ்டி போடும்படியானதான அழகுடையதான திருத்தோள்கள் ஆச்சு. இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு, அப்புறம் வச்சுக்கலாம் மூணு நாளைக்கு மாமா தெரியும் சொல்லிருக்கேன். ஆமா பாஞ்சி கண்ணியமும் பல்லாண்டேன்னு ஏஞ்சு விட்டாரு அப்படின்னு, அது அப்புறம் இன்னொரு நாள் வச்சுக்கலாம். ஆமா அது சொல்லிட்டேன், அதை முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்குதான் சொல்றது மறக்காத வாரத்துக்காக உபநியாசம் பண்ணக்கூடாது, மறந்து போற வாரத்துக்கு உபநியாசம் பண்ணணும். ீராட்டியாருக்கு கோயில் கட்டணமா இருக்கக்கூடியதான திருமார்பு, திருமார்புக்கு லட்சணமா இருக்கக்கூடியதான நான்கு திருத்தோள்கள் ரஷிதா பீதி ஹேதிஹி. அதுல ஒரு திருக்கிறவர் என்ன சொல்றது சுவாமின்னு, அபய பிரதானம் பண்றது, ஆசிரியாருக்கு அபய பிரதானம் பண்ணுவது பெருமாளுடையதான பெரிய தொழிலானது, மெயின் பிசினஸ் தான் பெருமாள், பெருமாளுடைய மெயின் பிசினஸ் என்னன்னா அபய பிரதானம் பண்றது. அதனால மெயின் பிசினஸ் அப்படின்னு சொன்னா அந்த மெயின் பிசினஸ்க்கு உண்டானதான அடையாளம் ஏதாவது வச்சுட்டு இருப்பா. பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னு, பெருமாள் மெயின் பிசினஸ் அவைய பிரதானம் தானே, கையை தூக்கின கையை ஆக்கவே இல்லையா, எதுக்காக இறக்காம சொல்லிருக்காருன்னா அபீதிஹேதி அபயம் பிரதானம் உண்டாராம் சுவாமி. ஆய பிரவதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன் ஹஸ்த ஸ்ரீரங்கபத்வர்மான் ஏன் பெருவான் இப்படி செய்ய சொல்லிருக்கான்? ஒரு சரணாகதி பண்ணா போறோம், மீண்டும் மீண்டும் சரணாகதி பண்ண வேண்டாம். சகுதேவ பிரபன்னாய ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்னார்க்கும் ஒரு உக்தி மாத்திரத்தினாலே அபயம் பண்ணக்கூடியவன் மீண்டும் இந்த சரணாகதி பண்ணாதேங்கோ. இந்த சரணாகதி பிரம்மசாஸ்திரம் போல ஒரு சரணாகதிக்கு மேலே இன்னும் சரணாகதி பொறுக்காது. அதனால அந்த தப்பு செய்யாதவங்கன்னு பெருமாள் கையை தூக்கி வச்சுன்னு காட்டுறாரு. பௌன புண்ணியம் நிவாரயன்னு திருத்துக்கு சரணாகதி பண்றதான தப்பு செய்யாதங்கோ. ஒரு முறை பண்ண சரணாகதிக்கு அபயம் கொடுத்தாச்சுன்னு கையை காட்டுறாராம். அலம்புரிந்த நெடுந்தடக்கை உணர் வேண்டன் அழுவா சொன்னார். அலம்புரிந்த நெடுந்தடக்கை அப்படின்னா போரும் போரும்னு சொல்ல வைக்கிற கையானது, வாங்கினா போரும்னு சொல்ல வைக்கணும் அந்த மாதிரியான கையானது. அதனால அலம்புரிந்து போரும் போரும்னு சொல்ல முடியாததான கருத்தோ அப்படி வாரி கொடுக்கிற ஒரு கையினால என்ன சொல்றான்? ஜகத் அபயதை ஏதோ அதான் சொன்னார் சுகபிரம்மரசி சொன்னார். ஆனா இப்படி அபயம் கொடுக்குற பெருமாளாச்சு, மோட்சம் கொடுக்குற பெருமாளாச்சு, பரிபூர்ண பெருமா அனுபவத்தை கொடுக்குற பெருமாள் இடத்துலே போய் என்ன கேட்டா? அவர்கள்லாம் அமிர்தம் குருன்னு கேட்டா அமிர்தம் தானே வேணும்னு சொன்னாரா? பாம்பை பிடிச்சிருந்தாராம். யார் சுவாமி பாம்பை கொடுப்பான்? இருளன் தானே பாம்பை பிடிச்சிருப்பான். பெருமாளை போய் பாம்பை பிடிக்க வச்சுட்டாரே பாம்பை பிடிச்சிருந்தார். இருளன் பண்ற காரியத்தை பண்ணார் பிடிச்சாராம். பாம்பை பிடிச்சா விட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு அடுத்தது கடையிறது. அது யார் பண்ற காரியம்னா கடைகிறது எடையன் பண்ற காரியமா இருக்கு. இருளனும் எடையனும் பண்ற காரியத்தை பெருமாளை பண்ண வச்சோம் என்ன? அதான் இந்த தைத்ரயிருதி ஒருபிஹி ஜெகதபயிரைஹி தந்தசூ கங்கிருஹித்வா தந்தசூ கங்கிருஹித்வா தாயாருடையதான திருக்கரத்தை பவித்திரமான தாமரை போன்ற திருக்கரத்தை பிடிக்கிற திருக்கைகளினாலே தந்தசூ கங்கிருஹித்வா வாயிலே வசம் இருக்கிறது வசப்பல்ல இருக்கிறதான பாம்பை பிடிக்க வச்சுட்டானே அப்படின்னு சுகபிரம்மணி விஷ்ணு புராணத்தை பராசரம்பம் பராசரம்பிரம்மணி சொல்வாராம். இப்படி பண்ணுவாரோ இப்படி பண்ணுவாரோ ஜகத பயரீகி தந்த சிவகம் கிரகிவாத்தியம் பதிகிரி பதிகிரிவா மாதவ சோகம் சுகபிரம்மணி சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டார். இந்த பெருமாளை இப்படி பண்ணிவிட்டாளே சுவாமி, உருளம் பண்ற வேலையை இணையம் பண்ற வேலையை பண்ண சொல்லி பெருமாளே பெரிய அமிர்தமா இருக்கச்சு அந்த அமிர்தம் வேண்டாம்னு சொல்லிட்டு இங்க வருதா வருதான்னு பார்த்து தானு அப்படியே முதல்ல விஷம் வந்து அஞ்சுயோ உடையாறு தலையில கட்டலான்னு பார்த்தாதான்யா. இப்படியானவாளுக்கு இப்படி என்ன வஸ்து வந்ததுன்னா எடுத்துக்கலாம்னு பார்த்தானா? வேண்டாத வஸ்து வந்த உடனே எவன் தலையில கட்டலான்னு பார்த்தாலும் இப்படியான இப்படியான ஜனங்களுக்கு இப்படி ஒரு பெரிய காட்டு நிகழவை அப்ப ஏற்பட்டதான திருக்க இருக்குன்னா பெருமாளினுடைய திருக்கரங்கள் எப்படின்னா அவை முழுக்கிற திருக்கரங்களை வச்சு இப்படி வேலை வாங்கினாலே அப்படின்னு. ஆனா அபீதிஹேதிஹி இப்படி அபயம் கொடுக்கக்கூடியதாய் ஆயுஷ்டாருடைய அபீஷங்கள் என்ன நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதான திருக்கரங்கள் லக்ஷிதாபீதிஹேதிஹி அப்படின்னார். உடனே கை அப்படி வச்சுட்டு இருக்காருன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தோன்றதா இல்லையா? உங்க கையை வச்சுருந்தா அப்படின்னு யாரோ ஒருத்தர் போனா நம்ம எதிர போறான் பாவம், ஏதோ யோஜனையில போயிட்டாரு அவர் பார்க்காம போயிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்லுவா அப்படின்னு சுவாமி எனக்கு அவருக்கு என்ன கவலையோ தெரியல பார்க்காம போயிட்டார் அப்படின்னா இன்னும் திரும்ப சொல்லுவாங்க. இப்படிதான் ஒன்று போறா சுவாமி என்ன ஒவ்வொருத்தரும் ஒன்றுன்னு சொல்ல மாட்டாரா பார்த்தா? அதனால ஒரு அபிப்பிராயம் வரும். அது பக்தர் என்ன சொன்னார் இல்லையோ பெருமாள் இப்படி ரங்கநாதன் நம்பரமாள் இப்படி கையை வச்சுட்டு கொடுத்துருக்கேன் அதுக்கு அவர் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். அது ரொம்ப பெரிய ஸ்லோகம் என்ன அது இப்ப சொன்னா கட்டுப்படியாது அவ்வளவு தானே பெரிய ஸ்லோகம். அதனால நீங்களும் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. சொம்மே ஹம்மே குதஸ்தரவி குறையிடம் வேத மூல பிரமாணாது ஏதாதி சித்தாத அனுபவிபவான் சோபி சாக்ரோஷேவா குவாக்ரோஷா கசிய கீதாதிஷமோதிதா கோத்ர சாட்சி சுதீத்யாத் அந்த ஸ்வத்பக்ஷராதீரி நிர்கலஹே மிருக மத்யஸ்தவர்த்தன் சத்தியம் பண்றதுக்காக கை எப்படி எடுத்தாராம் சுவாமி? அம்மாண்டாங்க வழக்கு மேல சத்தியம் பண்றதுக்காக கையை இப்படி எடுத்தாராம் சுவாமி அதான் பெருமாள் அப்படின்னு ரங்கநாதனை பத்தி சொல்றா. தம்பருமானை பத்தி அது வேண்டாம் என்ன இங்க தேசிய திருவிழத்தைதான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். என்ன இருக்கு அப்படி லட்சியத்தை அபிஹேதிஹி அபயம் கொடுக்குறேன் அபயம் கொடுக்குறேன் அபயம் சர்வசூரே கோல்தாமின்னு அன்னைக்கு ராமாவதாரத்திலே காட்டினாரே அதே திருக்கிறதுனாலே அபயம் கொடுக்குறாரு. அதுவே கிஞ்சித் புஜகடையனா சுவாத்மானே வார்த்தானஸ்தன் பெருமாளுடைய அவயஸ்தானம் நான் சொல்றா போறோம் அவயஸ்தானம் அவயஸ்தத்துக்கு கவசம் அது அந்த கவசத்துக்கு பாமா தனம் வச்சுட்டு இருக்கோம் ரெண்டு போகணும் அப்படின்னு திருவடியை பிடிச்சிக்கணும் அவையை வாங்கிக்கணும் என்ன நம்ம பர்பஸ் அவ்வளோதான் அதோட சால் என்ன மற்றபடி பெருமாள் எடுத்துதானே எடுத்தவனா பண்ணிட்டு இருக்கணும் அதை பற்றி நம்ம வேண்டாம் பிடிச்சிக்கிறதுக்கு ரெண்டு திருவடி என்ன வாங்கிக்கிறதுக்கு ஒரு அவயஸ்தம் அது ரெண்டுத்தையும் போட்டோ எடுத்து வச்சுட்டு இருக்காங்க தினம் சேவிக்கிறதுக்கு அக்ஷிதாதி அக்ரே கிஞ்சித் புஜகசயனா இந்த சுவாமி சாய்க்கிறார் அதே அதே பெருமாள் தான் சுவாமி முன்னே இருக்கிற பெருமாள் தான் இங்கும் முன்னாடி சாய்க்கிறார் புஜகசயனா அந்த பெருமாள் இந்த பெருமாளும் ஒன்று தான் அந்த பெருமாள் இந்த பெருமாள் வேற கிடையாது அதே சுவாமி ஒருத்தரே இன்னொரு மூர்த்தி எடுத்துக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தரே இன்னொரு மூர்த்தி எடுத்துக்க முடியுமா என்ன அதை எடுத்துக்க முடியும்னு உபநிஷத்து சொல்லியிருக்குது ஓம் பூர்ணம் அத பூர்ணம் இதம் பூர்ணம் பூர்ணாத் பூர்ணமுதச்சது பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாயுஷது திருமூல்யோ அப்படின்னு பூர்ணத்திலேருந்து பூர்ணத்தை எடுத்தா பூர்ணம் குறையாது சுவாமி அப்படின்னு சொல்லியிருக்கான் திருமூல்யோ உபனிஷத்தில் சொல்லியிருக்கு பூர்ணத்திலேருந்து பூர்ணத்தை எடுத்தா பூர்ணம் குறையாது ஜீரோவிலேருந்து ஜீரோ போனால் ஜீரோ தான் வரும் அப்படின்னு சொல்கிறான் திருமூல்யோ இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி போனால் எவ்வளோ சுவாமி வரும் அப்படின்னு என்ன தெரியுமா தெரியுதுதான் அப்படி சொல்லியோ மேக்ஸு வேதாந்தம் எல்லாம் ஒன்றதான் இருக்கு என்ன சொல்கிறேன் அதான் அதே பெருமாள் அதே இன்ஃபினிட்டான பெருமாள் முன்னாடி இன்ஃபினிட்டான உட்காந்துருக்கா நிற்கிறாராம் சுவாமி அதே அக்ரே கிஞ்சியா சுவாத்மானே ஆத்மானஸ்தன் தானே தன் தானே கொஞ்சம் முன்னாலே அவன் தன்னாலே தன்னொருவன் பயந்ததானாய் தயங்குடி சேரும் உலகம் தானாய் இருவனாய் பெருமாள் தானே கொஞ்சம் முன்னாடி வந்து அப்படி செலவு சாய்க்கிறான் சுவாத்மானையோ ஆத்மானஸ்வன் அந்த மூர்த்திக்கு இந்த மூர்த்திக்கு வித்தியாசம் இல்லை சுவாமி அந்த மூர்த்தி சயனத்தை திருக்கோரமா இருக்கு அது வேற மூர்த்தியோ இது வேற மூர்த்தியோ ஒன்று இல்லை ரெண்டுமே அப்புறம் பெருமாள் விக்கிரகம் ரெண்டுமே சாட்சாத்து ஸ்ரீரங்கநாதன் தான் ரெண்டுமே வைகுண்டநாதன் சுவாமி வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது கிடையாது சுவாமி ஒரு உத்தவமூர்த்தியா நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்கா சஞ்சார மூர்த்தியாக இருக்க அவரோ மூல மூர்த்தியா சிறஸ்தானமா அங்கேயோ வந்துருக்காரு வித்தியாசம் அவ்வளவுதான் அது வேற ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது அங்கே கிஞ்சிட்டு கொஞ்சம் முன்னாடி இருக்க புஜகசயனா சுவாத்மானியா ஆத்மானசன் அந்த ரெண்டு மூர்த்தியா நமக்கு ஒரே பிரதானமான ஜீவேசன் தான் சுவாமினர் தேசியம் சாய்ச்சிருக்கான் எந்த மூர்த்தி எல்லாம் பிரதானமான உபது மூலமூர்த்தி எங்க முக்கியம் உபயம் உத்தமூர்த்தி எங்க முக்கியம் ரெண்டு மூர்த்தி எங்க முக்கியம் சாய்ச்சிருக்க அந்த சோகத்தை தினமும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு அதான் அர்த்தம் தானே தெரியாது புதிரிமோந்தியோ என்ன சோகம் தெரியுமோ அப்படின்னா ஸ்ரீரங்கமங்கல நிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீவெங்கடாத்ரி பராலய காலமேகம் ஸ்ரீசக்தி சீலசிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீஹம் நமாமி சிரசா யதுசீல தீபம் ஸ்ரீரங்கமங்கல நிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீரங்கமங்கல நிதியை கருணாநிவாசனை என்பதுதான் அப்புறம் வெங்கடாதிரிகராலய காலமேகம் அது ஒண்ணு அவருக்கு பார்த்தோம்னா ஸ்ரீ வெங்கடாதிரிகராலய காலமேகம் தான் உண்மணம் ஸ்ரீ ஹத்திகரோஜல பாரிஜாதம் தான் உண்மணம் ஸ்ரீரங்கத்துல மொத்தம் இருந்தான் திருமூலியா ஏன் சொன்னீங்கன்னா அதான் காஞ்சிபுரத்துல ஒருத்தர் முக்கியம் திருமலையில ஒருத்தர் முக்கியம்னு ஸ்ரீரங்கத்துல ரெண்டு பேரும் முக்கியம் திருமூலியம் அப்படிங்க அப்படியா அப்படின்னா திருமலையில ஒருத்தவரா முக்கியம் தான் யார் முக்கியம் சுவாமி கல்யாண மூர்த்தியா என்ன மூர்த்தி முக்கியம் அப்படின்னு சொன்னா வெங்கடாதிரிகராலய காலவேகம் அந்த கருப்பா ஒருத்தர் இருந்தா அவர் தான் முக்கியம் என்ன கருப்பா யார் இருக்கா போடணும் அப்படி சரி காஞ்சிபுரத்தை யார் முக்கியம் அப்படின்னு ஸ்ரீ ஹத்திசைரசிகரோஜ்வல பாரிஜாதம் பாரிஜாத விருஷம் மாதிரி பல பலன்னு கோல்டு கலர்ல இருந்தாருன்னா அவர் தான் முக்கியமா தெரியுமா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஏன் தெளிவா என்ன பண்ணுவோம் அது மூலியம் இப்படி சூக்ஷமா தாங்க நினைக்கிறத ஸ்லோகத்துல வச்சு காமிச்சிருவோம் திருமூல்யா சரி அப்போ ஸ்ரீரங்கமங்கல நிதி கருணாநிவாசம் அந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேருவாலும் முக்கியம் சரி ரெண்டு பேரும் அடுத்து என்ன அப்படின்னு அடுத்து என்ன ஸ்ரீஹம் நமாம் சிரதா எருசையில் அதிகம் ஸ்ரீஹம் நமாம் சிரதா இதுல யாதவாத்ரியில திருநாராயணபுரத்துல யார் முக்கியம் அப்படின்னா ஸ்ரீஷம் நமாமி சிரதா எருசையில தீபம் ரெண்டு போட்டாரா அவங்க ரெண்டு பேரும் இம்பார்ட்டன் தான் அது என்ன சுவாமி அது அங்க முதல்ல ரெண்டு பேரும் இம்பார்ட்டன்ட்னா அங்க மூலமூர்த்தியும் பாஷிகார் தான் ஸ்தாபிச்சாரம் உத்தவமூர்த்தியும் வாஷிகார் தான் சாதிச்சாராம். ரெண்டு மூர்த்தி எங்க வாஷிகார் தேவி சாதிக்கச்சு, அவர் எப்படி சுவாமி ஒரு மூர்த்தி ஒரு மூட்டு இன்னொரு மூர்த்தியை நம்ம முக்கியம் சொல்ல முடியும்? அதனால அதான் வாஷிகார் டச் இருந்தா போறோம், அதனால வாஷிகார் நம்ம டச் இருக்கு, அதனால நாங்கள் பிரிச்சு பார்க்க மாட்டோம். அதனால ரெண்டு மூர்த்தியும் தான் முக்கியம் அப்படின்ட்டார். அந்த ரெண்டு மூர்த்தியும் முக்கியமா அதனால சொல்றாருங்க. தான் இங்க ஸ்ரீரங்கத்துல சொல்லச்சே சுவாத்மானியோ ஆத்மானு தானே கொஞ்சம் தனக்கு வந்தாரு என்று ஒரு ஆச்சரியமான நாலு சிறு தோள்களோடு வாரி கொடுக்கும் நான்கு சிறு தோள்களோடு இழுத்து கொடுக்கும் அறிவு கொடுக்கும் நான்கு சிறு தோள்களோடு ரங்கநாதன் நம்பர் மாராசோதன் ஆத்மானு. அப்புறம் மத்திய ரங்கம் மகஜகிருதையே பத்ததே சாதனோதா முடிக்க வேண்டாமா? ஏன் முடிக்காமே போட்டுனா மாமா அடுத்த வாரம் அடுத்த வாரத்துல அதெல்லாம் எனக்கு முடிச்சாலும் முடிக்கலன்னா அடுத்த வாரம் பகவத் விஷயம் தான் சொல்லிட்டு வரப்போம். அதை முடிச்சிடலாம், நான் இன்னும் ஒரு சோகம் நேரம் பாக்கி இருக்கு, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு சொல்லக்கு சொல்லக்கு ஏதாவது போனே இருக்கு. ஏன் மத்திய ரங்கம் வரைஞ்ச வேணாவது மத்திய ரங்கம் அம்ம ஜகுரு தயே வத்ததே சாவருவோதா மத்திய ரங்கம் அம்ம ஜகுரு தயே. அந்த மூர்த்தி தான் எங்க சேவசாதிக்கிறார்கள் தெரியுமா? மத்திய ரங்கம் ரங்கத்தினுடைய மஞ்சத்தை சேவதாதிக்கிறார், மமஜகிருதையே என்னுடைய நஞ்சத்தின் சேவதாதிக்கிறார். அதனால் மத்திய ரங்கம் மமஜ ஏன் சுவாமி திருப்பி போடக்கூடாதா? என்னுடைய நஞ்சத்திலும் திருவரங்கத்திலும் சேவதாதிக்கிறான்னு சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்லல, மத்திய ரங்கம் மமஜகிருதையே ஸ்ரீரங்கத்தில் சேவதாதிக்கிறார், என்னுடைய ஹயத்திலும் இன்னும் சேவதாதிக்கிறார் அப்படின்னு சகாரம் போட்டிருக்கார். மத்திய ரங்கம் மமச்ச ஹிருதயம் போட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் எங்கிட்டையும் இருக்கார் அப்படின்னு, ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் எங்கிட்டையும் இருக்கார் அப்படின்னா சகாரந்தத்தை என்னத்தை சொல்லுவோம் அப்படின்னு, சமுச்சயார்த்தத்தை சொல்லுவோம் இல்லைன்னா அப்பிரதானத்தை சொல்லுவோம், ரெண்டுத்தையும் சொல்லும் தெரியுமோ இல்லையோ? ரெண்டுத்தையும் சொல்லும். தூக்கூட்டலுக்கு மாமி அழைக்க வந்தா வச்சுக்கோங்கோ, வந்தவா என்ன சொல்லுவா அப்படின்னா மாமியை தான் கூப்பிடுவா தெரியுமோ இல்லையோ? அப்புறம் போச்சு என்ன சொல்லுவா மாமா கிட்ட, மாமி அழைச்சுன்னு வந்துருவோம் வார்த்தை சொல்லிட்டு போவா, ஏன்னா டிரைவ் பண்ணிட்டு வரணும் இல்லை அழைக்காத வேற என்ன பூச்சி விட்டுறீங்க மாமா வந்து என்ன பண்ண போறேன். ஆனா அப்படியே சொல்லிட்டு போவா, ஸ்ரீரங்கத்து நான் சீவந்தத்தை கூப்பிடுறேன் ரெண்டு பேரும் வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மாத்திரம் ஜாக்கிரதையா சொல்லிட்டு போவாசியா? அவன் ரெண்டு பேரும் முக்கியம், நான் பூச்சி விட்டலுக்கு ரெண்டு பேரும் முக்கியமான. அப்போ அந்த சகாரம் எங்க போச்சு அப்படின்னா அப்பிரதானியத்தை சொல்லுங்க, அப்பிராதானியம் அவ்வளவு முக்கியம் இல்லை இருந்தாலும் அதனால சரி அது வரவாண்டான்னு சொல்லாம போனோம், அது அதுக்காக வாழ்ந்து போட்டு போறது வேற ஒண்ணும் இல்லை இல்லையா? அப்படி சொல்றதா எதுக்காக இங்க தேசியம் வந்து மமஜகிருதையே அப்படின்னுமா என்னுடைய மனசிலும் இருக்காருன்னு சொன்னா அப்ப என் மனசுல இருக்கா போனா போறது இருக்காருன்னு அது இல்லையா? அவன் சகாரமா அப்பிராதானியத்தை சொல்லுமா சமுச்சயத்தை சொல்லுமா அப்படின்னா இங்க தேசியம் கொஞ்சம் அடக்கமா சொல்றாரோ என்கிட்ட கூட இருக்கார் சுவாமி அப்படி, அங்கதான் முக்கியமா இருக்காரு எங்கிட்ட கூட அப்படிதான் இருக்காரு அப்படி. ஏன் இப்படி சொல்லிட்டாருன்னா அழுவாறு மாதிரி சொல்றதுக்கு பயமா சுவாமி தேசியம், அவள் மாதிரி நம்ம அவள் அளவுக்கு சொல்லிடக்கூடாது. அவள் சொல்லுவா, அவள் சொல்லுவான்னா அவள் வாஸ்தவத்தை சொல்லிவிடுறா, அதே மாதிரி நமக்கு வாஸ்தவம் இருக்குன்னு நம்ம அழிக்க கூடாது. ஏன் ஏதாவது ஒரு திவ்ய அனுகிரகத்தினாலே நமக்கு பகவத் அனுபவம் பூர்ணமா கிடைச்சாலும் அதையெல்லாம் வெளியில சொல்லிக்க கூடாது. எனக்கும் பெருமாள் அப்படியே பூர்ணமா சேவை சாதிச்சுட்டார் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லி தீர்த்திக்க கூடாது. அதனால கொஞ்சோண்டு சொல்றாரு, கல்லங்கலைகளும் வைகுந்தமானாடும் புல்லென்னொழிந்தனகள் நம்மாழ்வார் சொன்னார் கல்லும் அப்படின்னு. அந்த கல்லை விட்டு கல்லை விட்டுட்டு வந்துட்டாராம் பெருமாள் அப்படின்னு. இது சுவாமி கல்லை விட்டு வந்துட்டாரு என்ன கல் அப்படின்னா திருவேங்கடமாகிற கல்லாம். நம்மாழ்வார் அவதாரம் பண்ணதுக்கு அப்புறம் திருவேங்கடம் என்ன ஆச்சு அப்படின்னா வெறும் பியூர் ராக் ஆகிட்டான். அதுக்கு முன்னாடிலாம் திவ்ய கஷேத்திரம் நம்மாழ்வார் அவதார சாவுக்கு பியூர் ராக்கம். ஏன் பெருமாளே கிடையாது சுவாமிங்க, நம்ம இருந்தா தான் அப்புறம் பெருமாளே இல்லாததுக்கு அது என்ன வெறும் மலை வச்சுன்னு என்ன பண்றாரு? கல்லும் கரைகடலும் க்ஷீராப்தி என்ன ஆச்சு அப்படின்னு. அது சுவாமி அது வெறும் பியூர் ஓஷன் அப்படின்னு என்ன அங்கெல்லாம் இல்லையா பெருமாள்? ஏன் இல்ல சுவாமி அப்படின்னு தெரியல, நீங்க வேணா போய் பாருங்க டூலெட் போர்டு போட்டா போட்டிருக்கும். இனிமே எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க, அதனால நீங்க அரணா வந்து அணை இருக்கிறதுனா இருந்துக்கோங்களோ அப்படின்னு. ரெஜிஸ்டிங்லாம் ரெஜிஸ்டர் அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆக்குப்பை பண்றவாளுக்கு சொந்தம், அதனால வந்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லும் கனைகளாலும் வைகுந்தவானாடும் இங்கதான் அப்படி இல்லை சுவாமி பரமபதமே இதே கேஸ்தானு. மூலியோ அகிரவாரத்துல யாராவது இடம் வேணும் அப்படின்னு கேட்டா வேண்டாத வாழாத்த காமிச்சு அவ டூலெட் போர்டு போட போறா நீ வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு திருப்பி போட்டு அது போல இந்த ஆளுவா என்ன பண்ணாரு எங்கன்னா டூலெட் போர்டு போடுற மாதிரி இருக்கு அங்கெல்லாம் நீ போய் பாருங்க கல்லும் கனைகளாலும் வைகுந்தவானாகும் என்னோ இந்த நகை ஏ பாகும் புல் என்றொழிந்தன பொருள் அதெல்லாம் புல் முளைச்சு போச்சான் அப்படிதான் கேள்விப்பட்டேன் நான். ஏன்னா பார்த்துக்கூடாது சுவாமி இல்ல சுவாமி கிரகசுவாமி இல்லைன்னு அவெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏ பாவம், ஐயோ இப்படியான உபனிஷத்து சொன்னது பொய்யாச்சே. அந்தஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய ருக்கே மனதோ முகியான். உபனிஷத்து சொல்லிட்டு இருக்கார், கோவிந்தத்தில் இருக்கார், சீராஜியில் இருக்கார், திருவாங்கடத்தில் இருக்காரு. உபனிஷத்து சொல்லிட்டு சுவாமி உபனிஷத்தே பொய்யா போச்சு. ஏன் தெரியுமா? மெல்ல நெடியான் நிறம் கரியான் உள் புகுந்து நீங்கான் அடியேனதுள்ளத்தகம். மெல்ல வந்தார், கைகுண்டத்தை விட்டு வந்தார், பிடிக்கலையா. ஸ்ரீராஜ்யம் விட்டு வந்தார், பிடிக்கலையா. திருவேங்கடத்தை விட்டு வந்தார், பிடிக்கலையா. எங்க பிடிச்சிருக்கோ அங்க போய் குடியிருக்கலாம்னு வந்தாரா? வந்தா நாய்வாருடைய நெஞ்சத்துக்கு உள்ள நுழையணும்னு பார்த்தன்னா எங்க நுழைய முடியல சுவாமி. ஏன்னா அவர் ஃபுல்லா வச்சுருக்காரு உள்ள உடம்பு, உள்ளுக்குள்ள அவ்வளவு டைட்டா இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு எத்தனையோ தான் லோகம் இருக்கு, பிசினஸ் இருக்கு, வியாபாரம் இருக்கு, பயிர் பச்சைன்னு இருக்கு, காவேரியில தண்ணி வரலன்னு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு உட்கார்ந்து இருந்தாராம். மெல்ல நெடியான் இறங்கறியான் எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா தள்ளினாராம். இடம் பிடிக்கிறதுக்கு தள்ளினாராம். இந்த ஆழ்வார் உள்ளத்திலே இல்லாம அங்க இருந்து என்ன பண்ணோம், என்ன சாதிச்சோம் உள்ள நுழைஞ்சார். அதனால இறங்கறியான் உள் புகுந்து நீங்கான். உள்ள வந்தவன் எப்படி இருக்கான் தெரியுமா? பக்கா பிளாக் சுவாமி அப்படின்னு. அந்த மாதிரி பிளாக் எங்கேயும் பார்க்க முடியாது. இவன்னா பிளாக் அப்படின்னு சொல்லி பிளாக் கண்ட்ரீஸ்னே இருக்கு. அங்கெல்லாம் போய் பார்த்தா கூட இவ்வளவு பிளாக் கிடையாது. அப்படியான ஒரு பிளாக் ஒரு பையன் வந்தான். மெல்லான் அடியான் இறங்கறியான் உள் புகுந்து நீங்கான் அடியேனதுள்ளத்தம். நீங்க ரெண்டை ஊரகத்து இருந்த நெண்டை பாடகத்து அன்று கணை கிடந்த நெல்லாதம் நிலம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன். திருமணிவர் சொல்றார், நீங்க ரெண்டை ஊரகத்து ஊரகத்திலே நின்று கொண்டிருந்தான் இருந்த நெண்டை பாடகத்து பாடகத்திலே வீற்றிருந்தான் அன்று கணை கிடந்தது யதோக்த காரியாய் சயனிச்சுட்டிருந்தான். இப்போ அங்கெல்லாம் பெருமாள் இல்லையே சுவாமி. கோவில் இருக்கு, கதவு இருக்கு, திறந்து பார்த்தா பெருமாள் இருக்காரு அப்படின்னா ஐயோ அதெல்லாம் சும்மா பெருமாள் அதுதான். அதெல்லாம் பெருமாள் கிளம்பியாச்சாங்க திருமோல்யோ, அது வர ஒண்ணும் இல்லை அப்படிமா. அது இந்த பாலாலயம்னு பண்ணுவா தெரியுமா? பாலாலயம்னு பண்ணிச்சே பெருமாள் வெறுமையா வச்சிருப்பாப்பு, ஆராதனை கூட பண்ண மாட்டா. அது சும்மா பெருமாள் தாங்க. நிஜம் பெருமாள் இன்னொரு இடத்துக்கு மாத்திருவாரோ இல்லையோ? அந்த பெருமாள் மாத்தின பெருமாள் இங்கதான் இருக்க. இந்த ரெண்டை ஊரகத்திருந்த ரெண்டே பாடகத்து அன்று கணக்கு இடந்த இல்லாதம் மேலாம் அன்று நான் பிறந்திலேன் நான் இல்லாத முன்னேலாம். நான் இல்லாத போது அங்கெல்லாம் இருந்தேன். நான் வந்தா விட்டு இங்கதான் வந்துட்டா சுவாமி, அங்கெல்லாம் பெருமாள் இல்லையான்னு சொல்லுவாளாம். அதனால பெருமாள் அப்படி அப்படியே கட்டி பிடிச்சி வீட்டு நெஞ்சுக்குள்ள வைக்கிறவாள்லாம் அப்படிதான் சொல்லியிருக்கா. ஜெய்சிகன் என்ன சொல்லுவார் அப்படின்னு அவ கோஷில் இவரும் சொல்லலாம் இல்லையோ? அது அவதான் சொல்லணும்ன்றதுக்காக காட்டுறான். அதனால்தான் அங்க இருக்காரு, இங்க இங்கேயும் இருக்கார். அவதான் அழிவாள் ஸ்ரீசக்திக்கு மரியாதை. அதனால அவ பெருமாள் பெருமாள் அங்கதான் இருக்கார். அவளை போல நானும் சொல்லிக்க கூடாது. அதனால மஞ்சேரங்கம் சீரங்கத்துல இருக்க மம ஜகுருதையே எங்கிட்டையும் இருக்க இருக்காரு, எங்கிட்டும் இருக்க இல்லைன்னு சொல்லுற அப்படின்னு அப்பிரதானமா சொல்றது. இல்லைன்னா என்ன சொல்றதுன்னா சமப்பிரதானமா சொல்றது. அது சொல்றது நினைக்காங்க. இங்க என்ன எப்படின்னா சமப்பிரதானமா சொல்றது. ஏன் எப்படின்னா ரெண்டையும் சேர்த்து சொல்றது, ரெண்டையும் சேர்த்து அங்கேயும் இங்கேயும் இருக்காரு அப்படின்னு அது சாமான்யமான அது சமப்பிரதானத்தை சொல்லத்தையும் சகாரம் உபயோகப்படும். இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னா மஞ்சேரங்கம் மம ஜகுருதையே, ஸ்ரீரங்கத்தில் இருக்காரு எங்கிட்டையும் இருக்கார், ஸ்ரீரங்கத்தில் இருக்காரு எங்கிட்டையும் இருக்கார் அப்படின்னு சொல்றது. இது என்ன எப்படி இருக்கு தெரியுமோ அப்படின்னு மாப்பிள்ள எங்க இருக்காரு அப்படின்னா பிறந்தாத்துல இருப்பார், வேட்டாத்துலயும் இருப்பார் அப்படின்னு. ஏன் வேட்டாத்துலயும் இருப்பார்? வேட்டாத்துல இருக்கு பேர்னா ஜோரா இருப்பார். மஞ்சேரங்கம் மம ஜகுருதையே வர்த்ததே சாவரோதி வர்த்ததே இருக்கார் சுவாமி. என்ன அழை விட்டுட்டு போல ஆழ்வார அழை விட்டா போல என்ன அழை விட்டுட்டு போகலையான் அழிவா முதல் அழுதார். கங்குலும் பகலும் கண்டியலறியாள் கண்ணீர் கைகளால் இறைக்கும் அழுதான். அழுதாவிட்டு என்ன சொல்றார் அப்படின்னா முயல்வண்ணாடியை அடைந்த அருள் சோடி உந்தவன் முய்பு நல் பொருநாள். அவர் பத்து பாட்டு அழுதார், இனிமே பதினோராம் பாட்டு அழுது விட்டா அப்புறம் ஆழ்வாருக்கு அப்புறம் சரணசுவாமி அழுதுன்னு சொல்லிட்டு பெருமாளை கூட விட்டான். இனிமே இவர் அழவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தார். நாயகனா வந்தார், நாயகியா இருந்தா அழுவார், அப்படியே கட்டிட்டா ரொம்ப சந்தோஷமா இருந்தது, பரமானந்தமா இருந்தது. அப்படி அனுபவிச்சார் அழுவார். அதனால என்ன சொன்னார் அப்படின்னா சரி அடுத்த பாட்டு யோசிச்சே நானும் அவரும் இப்படி ஆகும் இப்படி ஏக பரியும் கத்திலே சகல போகங்களை அனுபவிச்சோம்னு ஒரு வார்த்தை போடாம நைசா முகில்வண்ணன் அடியடைந்து அருள் சூடி வைந்தவன் அப்படின்னு எல்லா அனுகிரகமும் கிடைச்சாச்சு அப்படின்னு அப்படின்னு சொல்லி முடிச்சாரன். சொல்லி முடிச்சாவிட்டு அடுத்த க்ஷணம் என்ன ஆச்சு அது பதினொன்னாம் பாட்டு முடிஞ்சதோ இல்லையோ அது மட்டும் அவர் எழுதாம இருந்தாருன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போற பெருமாள் அவரோட பதினொன்னாம் பாட்டு முடிஞ்ச உடனே சார் தான் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதான் பாட்டு முடிஞ்சு போகும் சுவாமி, அப்புறம் திருப்பி மேல பாட்டு எழுதணும், அதனால நீரா அழவிட்டாதான் பாட்டு பாடுறீர், அதனால அழுவையான்னு சொல்லிட்டு கழுவி போயிட்டாரு. தாமரை கண்ணன்னூடே உள்ளைக்கடாகின்ற வாற்றை காணியேன் சொல்லி சொல்லுவேன் அன்னை நீர்வாள் உள்ளச்சுகம் அவன் வீச்சிருந்த வேத ஒளியும் விழா ஒளியும் பிள்ளைக்குழா உலகாட்டொழியும் திருப்பேரையில் வந்தானே எங்க போனானோ தெரிகிற என் பிரபு திருவரங்கன் எங்க போனானோ தெரிகிற போனாழிகளே மயங்கி போயிட்டேன். ஏன் பகவதுஷேத்து வரும் இந்த பெருமாள் போன அழகிலே மயங்கி போயிட்டேன், என்ன அழகா எழுந்தார், என்ன அழகா கம்பீரமா புறப்பட்டார், அப்படியே பிரமாதம் அப்படி திருவாரூர் திருச்சி அப்படி சாத்தின் அப்படி மேல அப்படி சால் வேள்விய போட்டு இந்த பிரமாதம் அலங்காரம் பண்ணி செல்லு கிட்ட எல்லாம் போட்டுருக்கு, என்ன அழகா இருக்காரு, என்ன அழகா இருக்காரு இந்த பிரபு அப்படின்னு சொன்னான்னா அப்படியே தன்னுடைய திருக்கரத்தை காட்டி டாட்டான்னு சொன்னானா அவ்வளவு அழகா இருந்தா இந்த மனுஷன் எதுக்கு டாட்டா சொல்றான்னு புரியலையா அப்போ அவ்வளவு சுக்கி போயிட்டாரோ அந்த மாதிரி அவ்வளவு சுக்கி போயிட்டாரு. அந்த சுக்கி போனதுல என்னன்னே புரியலையா அழுவா இருக்கு, என்னன்னா ஹீரோயின் பாது ஆனால் அப்படி தலையை தாலையில அப்படி உனக்கு ஒரு அடி கொடுத்தாங்க என்ன செய்யல அடிச்சு கொடுத்தா அப்படின்னு அடி வாங்கினதுல சந்தோஷப்படுவாளா என்னன்னே புரியாது. எதுக்குதான் பெருமாள் டாட்டா சொல்றாருன்னு தெரியல, அப்படியே டாட்டா சொல்றாரு வாசல் வரைக்கும் கூடையே போனேன், அப்படிதான் வாசல் வரைக்கும் கூட போனேன் போயிட்டு வேணா அப்படின்னு சொல்லி அப்படி வண்டி மேல அப்படி காலை போட்டு ஜோரா ஏறினானா என்ன வண்டி தெரியுமோ இல்லையோ அப்படின்னு உள்ளைக்கடா என்ன வார்த்தை காணி அப்படின்னு அந்த ஹீரோ அப்படி குதிரை மேல அப்படி தாவி ஏற அழகு இருக்கு. அது மாதிரி அது மாதிரி கருட கருட வாகனத்துல அப்படி தாவி ஏற அழகா பார்த்தா அடுத்த க்ஷணம் அந்த அது என்ன பட்சியா இது பிசாசு மாதிரி ஓடி போச்சு. என் சொல்லி சொல்லுகே நன்னு போச்சு ஜோரா இருந்தது பெருமாள் போறாரு. எல்லாமே அழகா இருக்கு, ஆத்துல இருக்கையும் அழகா தான் இருக்கு, காவி சாப்பிடுச்சியும் அழகா தான் இருக்கு, டம்ளர் அப்படி வச்சுட்டு உட்காட்டிக்கோன்னு சொல்லுது அப்பவும் அழகா தான் இருக்கு, போச்சியும் அழகா தான் இருக்கு, அப்படியே போயிட்டாரு அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணாரு ஒரே அழுகியா சரிங்களா அந்த மாதிரி என்ன அழவிடலைன்னு அதான் வர்த்தத்தேன்றது கஷ்டம். அப்படியே என்னுடைய செஞ்சத்திலேயே இருக்கா நான் சுவாமி அழுவாறு போல என்ன அழவிடாம அழுவாருக்கு அழவிட்ட பெருமாள் என்ன அழகு அப்படிதான் திருவரங்கன்னா என்ன பெருமாள் அப்படின்னு ஆழ்வாருன்னா அழவிக்கிற பெருமாள் சரிங்களா. உள்ளோரும் சிந்தை நோய் எனக்கே துண்டு என் மொழிவழகும் வானிறவும் கொண்டார் இங்கே நிகழ்ந்திருவரும் பெரிய தோளும் கரிமுந்த கைத்தளவும் கண்ணும் வாயும் புனகரந்தனரும் செருந்தி தொழிலின் உடே புனகரங்க ஊரென்று போயினாரே போயினாரே. ஆழ்வாரோட வந்த சொப்பனம் சொன்னான், சொப்பனத்துல சொப்பனமே சொப்பனாவத்தையும் நிஜாவஸ்தையா இருக்கும் அவளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆழ்வாருடைய அவஸ்தெல்லாம் அப்படித்தான் இருக்கும். மனுஷாலு கூட உண்டு அந்த மாதிரி அவஸ்தை, ஆனா அது சொன்னா நல்லா இருக்காது. அதனால ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், சில பேர் என்ன தெரியுமா அப்படின்னு ஏன் சொப்னா அப்படியே தூங்கிட்டே இருக்கிட்டே யூரின் போற மாதிரி நினைச்சு கடைசியில் இங்கேயே சாய்ச்சிடுவோம். சொப்னா சொப்னாவஸ்து நிஜ சொப்னாவஸ்தையே நிஜாவஸ்தை உண்டு, சொப்னாவஸ்தையே நிஜாவஸ்தை உண்டு. ஆழ்வாருக்கு அந்த மாதிரியான சொப்னாவஸ்திலே நிஜாவஸ்தையும் தெரியுமா. அதனால என்ன பண்ணார்னா அப்படியே பெருமாளோட எல்லாம் பரிமாறி கலந்தா போல இருந்து எல்லாமே நிஜாவஸ்தையா தான் இருந்தது. அந்த நிஜாவஸ்தையில பெருமாள் எப்பேற்பட்ட பிரமா என்ன அழகு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கலந்துட்டே இருந்துச்சு. சரி நேரம் ஆயிருக்கு, ரொம்ப வேலை இருக்கு, எல்லா வேலையும் அப்படி எப்படி போட்டு போட்டு வந்தேன், அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி தாத்தா காட்டினாரா அது வரைக்கும் இந்த வந்தவர் அவர் பேர் என்ன அவர் ஊர் என்ன என்ன ஆசாமியும் கூட கேட்கல தெரியுமா. இந்த பரகால நாளைக்கு அது கூட கேட்டுக்கிறேன் கேட்கற மாதிரியா இருக்கு. பார்த்த உடனே சந்திச்சு போயிட்டேன், அவ்வளோ காந்தியும் அவ்வளோ அழகு, கிட்ட வந்த உடனே புல்லரிச்சு போச்சு, ஒண்ணுமே புரியல, அப்படியே ரொம்ப கிட்ட வந்தேன் அப்படியே சாஞ்சுட்டா தோல் மேலே சாஞ்சுட்டா ஒண்ணுமே புரியல அவளை தான் அதுக்கப்புறம் பெருமாள் கிளம்பி போச்சே தான் பார்த்தேன். அப்படியா போறேன்ற எங்க போறவங்கன்னு ஒரு வாரம் கேட்டான் திரும்பி ஆடு மேல ஒண்ணும் கேட்டான் தெரியுமா. அப்படி இருக்கான் அப்படி யாரும் நாயிக்காவோ அந்த மாதிரி இருந்தான், எங்க போறவங்கன்னு தான் கேட்டான் யாருக்கு கூட கேட்கறேன் அப்படின்னு. எப்படி வந்தவர் எப்படி தோல் கேட்கிறா மேடி இது இப்படி கூடவாடி ஒரு ஆசாமி வந்தான் பக்கத்துல வந்தான் பேசினான் கையை தொட்டான் என்னன்ற எது இது ஒண்ணுத்துக்கும் ஆள் யாரு ஊர் யாரும் கூட கேட்டுக்கலையா அப்படின்னா ஐயோ எனக்கு கேட்க தெரியலமா அவருடைய சௌந்தரியத்துல அவருடைய பேச்சுல அவருடைய காம்பீரியத்துல ஒண்ணுமே கேட்க தெரியல ஆனா உன்னே ஒண்ணு மட்டும் கேட்டேன், என்ன கேட்டேன் தெரியுமா அப்படின்னு, கடமையே போயிட்டு வரேன்னு சொன்னார். ஐயோ எங்க போறோமோன்னு ஒரு வார்த்தை கேட்டு வச்சேன் அப்படின்னு, அதையாவது சொல்லித்தல, இந்த மனுஷன் எங்கதான் போனான்னு அதையாவது சொல்லித்தல அப்படின்னு. அதுதான் அது இருக்கு, அது மட்டும் ஞானம் இருக்கான் ஏன் என்ன அப்படின்னு ஏன் அப்படி சொல்லுவா. ஐயோ கனவு தான் கண்டிய, புதுசா கனவு கண்டுட்டு சொல்லக்கூடாதா? அது என்னது அவ்வளவு அவசரம் அதுக்குள்ளேயே கனவு விட்டு பாருங்க நிற்கின்றே, புதுசா கனவு கண்டாளா என்ன கண்டாங்க அப்படின்னு அவன் சொன்னான். உடல் அரங்கம் ஒரு என்ன போயினாரே, நான் ஸ்ரீரங்கத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாருமா, அது ஒண்ணுதான் தெரிஞ்சது. அதனால ஸ்ரீரங்க நாயகனா தான் இருக்கணும் அப்படி உள்ள என்னமா பாருங்க, அழுவார்ப்பா சொன்னா என்ன உபநேஷத்துல ஆப்பிடாது வேதத்துல ஆப்பிடாது, பகவதனமா புனல் அரங்கம் உரன்னு போயினாரே, ஸ்ரீரங்கம் தான் என்னுடைய ஊருன்னு சொல்லிட்டு போனார். முருகையல் பொருகையல் கண்ணிரம்ப புலவி தந்து புனல் அரங்கம் உரன்னு போயினாரே அப்படி ஸ்ரீரங்கம் சொன்னா சீரங்கம் சொன்னா ரெண்டு பாட்டுல சொல்ற, முருகவல்கண் நிகரும்ப புலகி தந்து என்னுடையதான மீன் கண்கள் எல்லாம் வாரி கொட்டுவதான ஜலத்தோடு எம்பெருமானுக்கு தாத்தா சொல்லிட்டான். எப்படி போன அப்படின்னா புனலர புலவிரண்டு புனலரங்க உரன்னு போயினாரே, எந்த மந்திரத்தினாலையும் பிரிக்க முடியாது, மந்திரம் போட்டு சாதிக்க முடியாது. இன்னும் ஆழ்வார் ஆழ்வார் எம்பெருமான கட்டின்ற கட்டியாகும், கட்டினா கட்ட அழுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு, கட்ட அவுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, கட்ட அவுக்கிறதுக்கு எத்தனையோ இருக்கு சுவாமி, கையால் அவுக்கலாம் மந்திரத்தால் அவுக்கலாம் எத்தால வேணா அவுக்கலாம் தெரியுமோ இல்லையோ, கட்ட அவுக்கிறதுக்கு எத்தால வேணா அவுக்கும், ஆனால் ஆழ்வார்ன்ற ரங்கநாதன் கட்டின கட்ட எத்தாலே அவுக்க முடியாது, அப்படி ஆக்கும் அப்படின்னு கட்ட அவுக்க முடியாதான கட்டாமல் ஆழ்வார் போட்ட கட்டு. ஆனால் இருந்தாலும் சுவாமி ஜெகஜ்வாலனாச்சு அந்த பெருமாள் என்னாலே அவ நான் போட்ட கட்ட அவுத்து கொண்டு போட்டார் சுவாமி, எப்படி பொறு கையல் கண்ணீர் இருந்த புலவி தந்து, கலவின்னா சேர்த்தி புலவின்னா புரியும், புலவி தந்து புனலரங்கம் உரன்னு போயினாரே. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், நான் ஸ்ரீரங்கத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனார், அதனால போவாரம். அதனால வர்த்தத்தேன்னா என்ன அர்த்தம் தெரியுமோன்னா, எங்க ஆய்வாரவிதா போறேனான, அதனால சுவாமி சந்தோஷமா சொல்றேன்னு எப்படி பண்ணீங்க, பெரியவர்கள் எப்படி சொல்லி கொடுத்துருக்கா பாருமா, வியாக்கியானம்னா வெறும வர்த்தத்தே அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கு, ஒரு அர்த்தம் தோணாது இல்லையா, வியாக்கியானத்துல பெரியவா அப்படி சொல்றா, வர்த்தத்தேன்னா இருக்காரு நெஞ்சில தான் இருக்காரு, எப்படி இருக்கா தெரியுமோல்லையோ அப்படின்னா, வந்தானா வந்தன் நெஞ்சிடம் கொண்டான் மற்றோர் நெஞ்சறியான், வந்து அடறியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கினியாய், வந்தாய் போலே வராதாய் வராதாய் போல் வருவான். அப்படியே வந்தான்னா வந்தான்னு சொல்ல முடியாது, ஐயோ ஒரு நாளும் போனான்னு சொல்ல முடியாது, அப்படி இருக்காராம் சுவாமி அப்படி இருக்காராம். அதனால வர்த்ததே சாவரோதா, இப்படி வந்தவர் எப்படி இருக்காரு தெரியுமோ இல்லையோன்னு, சாவரோதா டபுள் மீனிங் இருக்கு, அவரோதான்றதுக்கு டபுள் மீனிங் இருக்கு, ஒரு மீனிங் என்னன்னா அவரோதம்னா தகையடுன்னு அடப்பு இருக்க அடப்பு, அதுக்கு அவரோகம்னு போகுது, அப்படியே ஒரே கட்டா வந்துட்டார், வெளியில போக முடியாது. உள்ள வந்தவர் எப்படி இருக்காருன்னா மாட்டின்னு விட்டாருன்னு அர்த்தம், உள்ள வந்த மாட்டின் விட்டாரோ அப்படின்னு சொல்றாரு சிவபிரமணியன். உள்ளதே சொல்றாரு வரமகா நிரமத்திராம் வேத்யம் வாஸ்தவம் அத்த வத்துசிலனம் தாவத்த யோன்மூலனம் ஸ்ரீமன் பாகவதே மகாமுனி குருவே கிம்வாபரீஸ்வர சத்யோ ஹிருதி அவருத்தே திரபிருதி தக்ஷணாது அப்படின்னு. அது பாகவதம் கேட்டா போறோம், பாகவதத்துல அவ்வளவு வைபவம் இருக்கும், அந்த கதை கேட்க 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 வரும் அதுக்குள்ள வந்து மாட்டின் வருவாரோ, நெஞ்சத்துக்குள்ள வந்து மாட்டின் வருவாரோ, பாகவத கதைக்கு அவ்வளவு பெருமை சொல்றாரு. அது போலயா நீங்க வர்த்ததே சா வரோ மகா, இப்ப தியானம் பண்ணாரா, தியானம் பண்ண தியானம் பண்ண அப்படியே உள்ள வந்து மாட்டின் விட்டாரான் பெருமாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த அர்த்தம் என்ன அப்படின்னா அவரோதா அப்படின்னு இன்னொரு அர்த்தம், அது என்ன தெரியுமா, ஆத்துல எப்படி இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம், ஆத்துலன்னா என்ன அர்த்தம், ஆத்துலன்னா ஆந்தையான அர்த்தம் தெரியுமா இல்லையோ. அதே மாதிரி அவரோதான்னு சொல்றதுக்கு அந்தப்புறம்னு அர்த்தம், அந்தப்புறத்தோடய வந்து அகப்பட்டு கொண்டார் சுவாமி, அவன் நெஞ்சத்துல எப்படி இருக்காருன்னா, ஏன்னா உத்தவமூர்த்தியோ இல்லையோ, உத்தவமூர்த்தி உதயநாச்சியோட தானே கேட்டுருக்காங்க, உத்தவமூர்த்தி அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 2000 வருஷம் கழிச்சு அதாவது ரிசர்ச் பண்ணி ரங்கநாத வெங்கடநாதன் ஆகிற வேதாந்தாச்சாரியர் கவிதார்த்திகசிங் மூலவரையும் உத்தவரையும் அனுபவிக்கும் போது உபயநாட்சிமாரையும் இதில் குறிப்பிடாதப்பட்டவனால் அது உபயநாட்சிமார் உபயநாட்சிமாரையும் உத்தவமூர்த்தியோடு சேர்த்து வழிபடுவது என்பதான இந்த புதிய வழக்கமானது அநேகமாக 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கலாம் என்று இதனால் ஊகிக்கப்படுகிறது. அதுக்காக இல்ல பெருமாள்னா உபயன் உத்தவமூர்த்தினா உபயநாட்சிமாரோட சேர்ந்து அனுபவிக்கிறது. ஏன்னா போகாட்சின்னு பேர், ஆனா போகாட்சியோட சேர்ந்து அனுபவிக்கிறார். வர்த்ததே சவரோபா, பிராட்டிமாரோட சேர்ந்து என்னுடைய நெஞ்சத்திலே வந்தார். ரொம்ப பக்தாளா இருக்கு, ரொம்ப பக்தாளுக்கு பெருமாள் சேவை சாதிக்குச்சு. ஆத்துக்கு ஆத்துலயும் சேர்த்து அழைச்சின்னு வந்துருவாரு இல்லையா. அப்படிதான் ஆத்துல சேர்த்து அழைச்சின்னு வரா அப்படின்னா ரொம்ப வேண்டிய வாழாத்துக்கு அழைச்சின்னு வரான்னு அர்த்தம். ஏதாவது பத்திரிக்கை வரும் ஆத்துக்கு, பத்திரிக்கை வரும், பத்திரிக்கை வரைச்சே என்ன பத்திரிக்கையில போட்டுருவா மேல, அது இந்த மாதிரி சுவாமி ஜெகநாதன் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு ஏதாவது போட்டுருவான்னு வச்சுக்கோங்க இல்லையா. உடனே ஜெகநாதன் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு போட்டான்னா என்ன என்ன ஃபேமிலின்னு போட்டிருக்கா, ரெண்டு சேர்த்து போடக்கூடாதா? நான் வாங்கி பேர் மறந்து போயிட்டேன், எனக்கு நான் ரெண்டு பேரையும் சேர்த்து போட்டு அதனால் மிஸ்எஸ் போட்டோம். ரெண்டு பேரும் சேர்த்து போட்டால் ரெண்டு பேரும் கூட்டான்னு இருக்கும் இல்லையா, ஒருத்தரை மட்டும் கூட்டான் என்ன இருக்கும் அப்படின்னு. முக்கியமாக அவர் ஒன்றும் ஃபேமிலியில் வந்தால் வரட்டும் அப்படின்னு. ஆனால் இவர் போச்சு எப்படி போவார் அப்படின்னா அப்படின் ரெண்டு பேரும் சேர்ந்து போவான் இல்லையா. ஏன்னா அந்த இடத்துக்கு அந்த அக்ரேஷனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் தான் அது ஒரு நிறைவாக இருக்குது, பிடிச்சிருக்கு அவளுக்கும் அப்படின்னு. அதனால் முக்கியமான இடத்துக்கு தனக்கு அபிப்பிராயம் உள்ள இடத்துக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறா போல அப்படின்னு பெரியார் அவர் சொல்லியிருக்கார். நிறையா அவர் சொன்னா தான் இவர் சொல்ல போறாரு, இல்லைன்னா இவர் என்ன சொந்தமா சொல்ல போறாரா, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு. அற ரத்தமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து, அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து. எப்படி வந்தார் பெருமாள்னர்? அற ரத்தமளியினோடும் அவர் பாம்போட வந்தார் சுவாமி. அடுத்தது அழகிய பார்க்கடலோடும் அப்படின்னு ஷீராஜியோட வந்துட்டார் சுவாமி. அப்புறம் அரவிந்த பாவையும் ஆந்தையோட வந்துட்டார். அதனால பெருமாளே வந்து ஆசைப்பட்டு வந்தா எப்படி வருவார்னா கூட தேவியோட வந்து போறோம். அதான் இங்க சொல்ற வர்த்ததே சவரோதா, தேவிகளோட வந்து என் நெஞ்சத்துல சிறப்பிரதிஷ்டையாய் சேவை சாதிக்கிறான். காந்தோதாரைஹி அயரிக புதைஹி கங்கணாங்கைஹி லக்ஷ்மி பிரபுலபதிஹி லக்ஷிதாதிஹேபிஹி. ஆசிரிதர்களை சுண்டி இழுக்குவதான உதாரமான நான்கு திருத்தோள்களோட பிராட்டிக்கு கோயில் கட்டணமான பெருமாறுக்கு ரஷணமாயிருக்கக்கூடிய நான்கு திருத்தரங்களோட சேவை சாதிக்கக்கூடியவனான உத்தவமூர்த்தியான ஸ்ரீ ரங்கநாதன் குருகார் சுவாமி என் நெஞ்சத்துக்குள்ளே தானே வந்து சேவை சாதிக்கிறான். ஸ்ரீரங்கத்திலையும் இருக்கான், என் நெஞ்சத்திலையும் இருக்கான், ரெண்டுத்தையும் சமமான பாவிச்சுட்டு இருக்கான். ரங்கத்துக்கு என்ன மதிப்பு உண்டோ அவ்வளோ மதிப்பு உண்டு வச்சிருக்கான் சுவாமி. என்னுடைய ஹிரதயத்தில் இப்படி என் சேவை சாதிக்கிறான் சுவாமி, என்ன ஆச்சரியம் வந்து உபனிஷத்து சொன்னா போல இருக்கார் சுவாமி. உபனிஷத்துல என்ன சொல்லிட்டு அப்படின்னா ஜாயான் பிருத்வியாஹ ஜாயான் அந்தரிக்ஷாது ஜாயான் திவஹ ஜாயானேபியோ லோகேபியா சர்வகந்தா சர்வரதா ஏஷமாத்மா அந்தர்யாமியமிருதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாக்கும் உலகத்தை காட்டிலும் பெரியவன், அந்தரிஷத்தை காட்டிலும் பெரியவன், தேவலோகத்தை காட்டிலும் பெரியவன், இப்படி எல்லாம் பெரியவனா இருக்கக்கூடியவன் இப்படியா சர்வகந்தனா சர்வரதனா இருக்கும் என்னுடைய நெஞ்சத்திலே வந்து சேவை சாதிக்கிறான் சுவாமி. மனோமயா பாரூபா சத்தியசங்கல்பா அவாகி அநாதரஹா அப்படி யாரோடையும் உருவாக்கியம் பேசாதவன், ஏன் எல்லாத்தினாலும் தெரிஞ்சிருக்கிறவன், பரிபூர்ணமான கம்பீரமான பரபிரம்மன் பாரூபா சத்தியசங்கல் மனோமயா பாரூபா ஒரே தேஜமயமா இருக்கக்கூடியவன் என்னுடைய நெஞ்சத்திலே வந்து சேவை சாதிக்கிறான். எப்படி சர்வகந்தா சர்வரதனா ஏஷமா ஆத்மா அந்தரியாமியமிருதா ஏஷமா அந்தஹதயே என்னுடைய ஹிரதயத்திலே சேவை சாதிக்கிறான் என்று சொல்லிட்டு உபனிஷத்து சொன்னா போல சொன்னான். ஸ்ரீரங்கத்திலே சேவை சாதிக்கிறேன், நெஞ்சத்திலே வந்து சேவை சாதிக்கிறான். வேதாந்த ஆச்சாரியர் இல்லையோ, ஏன் வேதாந்தம் சொல்ற மாதிரி பேச தெரிஞ்சதானே வேதாந்த ஆச்சாரியர்னு இப்போ பேச தெரிஞ்சவரதுனால பேசுறாரு ஒன்னு இல்ல சொன்னேன். நிஜமாக வேதாந்தமே வடிவெடுத்தவரான் அப்படின்னாலே வேதாந்தம் சொல்றா போல சொல்றாரு அப்படி சொல்லி முடிச்சார். பத்து மாதிரி சொல்லி முடிச்சாரா உடனே நாம தான் இருக்கோமே. இந்த சுவாமி நீ சொன்ன சுலோகத்தை நாங்க சொன்னா எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பெனிஃபிட் என்ன இருக்கு, ஏதாவது பலஸ்ருதி சொல்லுங்க சுவாமி. என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு பலஸ்ருதி வேணும் இல்லையா. அதனால பலஸ்ருதி சாதிக்கிறார் என்னென்ன ரங்காஸ்தானே ரவிகமகிதே ரஞ்சிதாசேஷித்தே புத்வத்சேமா விமல மனசா வெங்கடேசேன குப்தம் அக்லேஜேன பிரணிகிதியாம் ஆதுருக்ஷோரவஸ்தாம் பக்திங்காடாம் திசது பகவத் தியான சோபான நேரத்து. இப்ப சொன்னதானது பகவத் தியான சோபானம், பகவானை தியானம் பண்ணுவதற்கு படிப்படியாய் எப்படி தியானம் பண்ணலான்னு சொல்லி கொடுத்ததான சோபானம் இது. இந்த ஸ்லோகமானது என்ன பண்ண போறது சுவாமினா பக்திங்காடாம் திசது பிரியங்கரான பலன் கொடுக்கட்டும் உங்களுக்கு. அல்பமான பலன்கள்லாம் வேண்டாம். பக்தியின் காடாம் திசது பெரிய பலன் கொடுக்கட்டும். ரொம்ப அழுத்தமானதான பக்தியை கொடுக்கட்டும். அது கொடுத்தா போதும் சுவாமி. இது கொடுத்தா எல்லாம் கிடைக்கும். அது கிடைச்சிருமாம். வைராக்கியம் வந்தா போராது, ஞானம் வந்தா போராது, பக்தி வந்தா தான் பூர்ணமாகும். வெறும் வைராக்கியம் வந்து பக்தி வரலன்னா என்ன பிரயோஜனம்? ஞானம் நிறைய இருந்து பக்தி வரலன்னா என்ன பிரயோஜனம்? அதனால ஞானத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் கிடைக்காததெல்லாம் எந்த பக்தியினாலே கிடைக்குமோ, எந்த பக்தியினாலே வரக்கூடிய ஞான விசேஷமோ, எந்த பக்தியினாலே வரக்கூடிய வைராக்கிய விசேஷமோ, அப்ப ஏற்பட்டதான பக்தியை இந்த பகவத்யான சோபானமானது உங்களுக்கு கொடுக்கட்டும். இந்த பகவத்யான சோபானமானது யார் விஷயமா சொன்னேன்னு பாருங்கோ, சொன்னவா யாருன்னு பாருங்கோ, சொல்லப்பட்ட விதம் என்னன்னு பாருங்கோ, சொல்றேன் கேளுங்கோ. ரங்காஸ்தானே ரசிகமகிதே ரஞ்சிதா சேஷசித்தே ரங்காஸ்தானே அப்படின்னு. ரங்காஸ்தானேன்னு ஆஸ்தானம்னா என்ன சுவாமி? ஆஸ்தானம்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்து சேவிக்கிறதான மண்டபம். ஸ்ரீரங்கத்தை என்ன சொன்ன ரங்காஸ்தானம்னு. அது ரங்காஸ்தானம்னா ரெண்டு அர்த்தம். ரங்கம்னா தியேட்டர்னு ஒன்று அர்த்தமும் இல்லையா? நிறைய பேர் வந்து சேவிக்கிற மாதிரி, நிறைய பேர் வந்து கண்டு கழிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த தியேட்டர் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நிறைய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா நிறைய டிக்கெட் இருக்கலாம், நல்ல சினிமாவாக போடலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஓடாத சினிமா அப்படின்னா சரி, சின்ன சினிமா தியேட்டராக பார்த்து ரிலீஸ் பண்ணலாம். பெரிய சினிமா வந்தால் பெரிய தியேட்டராக பார்த்து ரிலீஸ் பண்ணலாம். இது ரங்காஸ்தானே, இது ரொம்ப பெரிய மண்டபமாகும். ரங்கம் என்கிறதான பெரிய மண்டபம். ரங்கா என்ன சுவாமி? ரங்கத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, ரங்கத்தில் என்ன நிறைய கூத்து நடக்குமா? இல்லையோ ரங்கம்னா என்ன கூத்து நடக்கும், நவரசமும் இருக்கும், அது சிங்கார ஹாஸ்திய கருண ரௌத்ர வீர பயானகம் எல்லா விதமான ரசங்களும் இருக்கும். அந்த எல்லா விதமான ரசங்களுக்கும் நாயகனாக இருக்கிறவன் இங்கே இருக்கார் சுவாமி. இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சம் அனுகிரகம் பெற்றுன்றது அங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறா அப்படின்னா, அவர் வந்து அவர் ஜோக்கர் அப்படிங்க, அவர் ஹீரோன்றா, அவர் விதூஷகன் அப்படிங்க, இவர் ஃபைட்டு அப்படிங்கா, இவர் அந்த மாதிரி ஒருத்தர் ஒன்று சம்பாஷன் போகிறாலும் இந்த பெருமாள் கொடுத்ததில் ஒருத்தர் ஃபைட்டர் அப்படி ஃபைட் வாங்கி ஃபைட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுருக்கா, ஒருத்தர் லவ் சீன் பண்ண தெரிஞ்சுருக்கா, ஒருத்தர் ஒன்று இவர் கொடுத்ததெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கா. இங்கே தான் சுவாமி எல்லாம் மூலக்கலமாக கிடைக்கிறது. அதனால மொத்தமாக கிடைக்கிறதான இங்கே ரங்காஸ்தானத்தில் ரசிகமகிதே அப்படின்னு அதையும் கேட்கிறா இல்லைங்க. இங்கே ரங்கநாதனுக்கு ஒரு ரசிகர் மன்றம் அதிகம்னார் அவர். இந்த ரங்கநாதனுக்கு ரசிகர் மன்றம் அதிகமாக, ஏன்னா ரசிக மகிதேன்னார். ரசிகர் மன்றம் அதிகம் மாத்திரம் இல்லை, இந்த ரசிகர் மன்றம் வெளியில் எங்கேயும் போர்டு போட்டுண்டு நாங்கள் தான் ரசிகர் மன்றம் ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லிக்கவே வேண்டாம். எங்கே பார்த்தோம் எல்லாருமே ரசிகர் மன்றம் தான் சுவாமி. தனியாக இதுக்கு இந்த ரசிகர் மன்றம்னு தனியாக போட்டு அங்கே மாத்திரம் பத்து பேர் உட்காந்துட்டு இருப்பானே அந்த மாதிரி கிடையாது. திரும்ப அதான் மகிதேன்னு போட்டார். என்ன மகிதேன்னா, இங்கே என்ன ஒரு கோவிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, உடனே பட்டாச்சார் என்ன பண்ணுவார், சேவை பண்ணி வைப்பார், கலம்பூர் ஆர்த்தி பண்ணி வைப்பார். இது 108 விதேசத்தில் 24 விதேசமாக பாடி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுப்பான் அவர் அதை சொல்லிட்டா தான் அது 128 சேர்ந்து 108 சேர்ந்துன்னு சொல்லிட்டு வந்தவாள்லாம் ஒருவேளை சில பேர் புரிஞ்சுப்பான் தெரியுமா? ஆமாம்மா, அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தில் எங்கேயாவது 108 முதலாவது விதேசம் இன்றைக்கெல்லாம் சொல்லியிருக்காள் சொல்லுங்க பாருங்க. இத்தனை வாட்டி இங்கே போயிருக்கலாமாம்மா, ஒரு வாட்டியாவது சொல்லியிருக்காளா மகிதே அப்படின்னு. அதான் ஊரெல்லாம் தெரிஞ்ச சமாச்சாரமா இருக்கு. அதை தான் பட்டாச்சாரம் சொல்லணுமா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீரங்கம்னா 108 விதேசத்தில் இதான் பிரதானமானது. இன்னும் கேட்டான்னா இது கேட்டால் பரமபுரம் மாதிரி இது. நீ சாட்சாத் வைகுண்டம் ரங்க மந்திரம்னு சொல்லியிருக்கா, அதனால சாட்சாத் இது வைகுண்டமே தான் அப்படின்லாம் சொல்கிற அரோக்கியம். அதனால மகிதே அப்படின்னு எல்லாரும் கொண்டாடிருக்கா அப்படின்னு. ரசிக மகிதே ரசிகாலெலாம் கொண்டாடிருக்கா அப்படின்னு. இந்த சுவாமி ரசிக மன்றம் ரசிகர் மன்றம்னு பேர் வைப்பா. அப்புறம் பார்த்தேன்னா ரசிகர் மன்றம் இந்த ஹீரோவுக்கு பிடிக்காதவா, இன்னொருத்தர் வேற ஒரு ரசிகர் மன்றம் வைப்பா. ஏன் அந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்தால் இந்த ரசிகர் மன்றத்துக்கு வரமாட்டா, வந்தாலும் எதுக்கு வருவா அப்படின்னா கல் விடுறதுக்கு தான் வருவா. நான் சண்டை வந்துடும் அந்த ஹீரோக்கு இந்த ஹீரோக்கும் சண்டை வந்தேன்னா இவா கல் விடுவா அந்த மாதிரியோ அப்படின்னா. இது அப்படியானதான பிரித்து பார்த்துக்கான சுவாமி எப்படினார் அப்படின்னு. சுவாமி 10 ஆழ்வாரில் ஒருத்தர் பாடினார், 2 பேர் பாடினா, 3 பேர் பாடினார் அப்படின்னு. ஏன் மற்றவாடிலாம் ஏன் பாடலை அப்படின்னா, என்னவோ தெரியல தெரியல சுவாமி ஏன் பாடலாம் தெரியல வாழ்க்கை அப்படின்னு குறைப்பட்டு வேண்டாம் பாருங்கப்பா. அதனால் ரசிகா மகிதே அப்படின்னா ரசிகால் எல்லாரும் பாடின திரிதோஷமா இருந்து எது ஸ்ரீரங்கம் அப்படின்னு. ரசிகால்னா யார் சுவாமி அப்படின்னு ஆழ்வார்கள் மூலியம் எல்லா ஆழ்வாரம் வந்து சேவிச்சு பார்த்துட்டு, ஆகா இந்த மாதிரியான திரிதோஷம் இன்னொன்றும் கிடையாது, அதனால இந்த பெருமாளை பாடாம போனான்னா ஒருவேளை நம்ம ஆழ்வார் கோஷ்டிலேருந்தே நம்மளை தள்ளிடுவாளோ என்னமோ. என்ன சுவாமி இவரை கூட பாடாம நானும் என்ன ஆழ்வாராக கிடமோ அப்படின்னு என்ன தெரியல, அவ உள்ளுக்குள்ள இருந்திருக்கும், வெளியில சொல்லிக்கல. இந்த பெருமாளை பாடலன்னா நம்ம ஆழ்வார் கிடையாது என்ன அப்படி வந்துட போடுவேன்னு அவளுக்கு தோணிக்கோ என்ன, அது வெளியில சொல்லிக்கல. நாம இப்படி திரும்பி போட்டுக்கோம் என்ன சொல்றாருன்னா, பத்து ஆழ்வார் பாடின பெருமாள் அதான் ரசிகாமகிதே, எல்லா ஆழ்வார்களாலும் கொண்டாடப்பட்டவனாய் அது என்ன ரசிகாமகிதே. முதல் முதல்ல ரங்கநாதனை பத்தின்னா ஆரம்பிச்சு அதான் முன்னையே சொல்லியிருக்கேன் தெரியுமா, என்றும் மறந்துவேன் இந்த எஞ்சத்தை வைத்து நின்று அது இல்லை வைகை ஆழ்வார், வைகை ஆழ்வார் சொன்ன போது அவர் தான் முதலாழ்வார். முதலாழ்வார் முதல்ல பாடினாதான் சுவாமி முதல் திகிரேசம் இல்லையா. முதலாழ்வார் அப்புறம் அது சொல்லுவா திருக்கோட்டியூர்ல போன எல்லாம் தெரியுமா, அங்க இருக்கிற பட்டாச்சார திருமா சொல்லுவார் நாலாயிரத்தில் முதல் திகிரேசம் எங்கள் தான் சொல்லுவார். ஏன் தெரியுமா, நாலாயிரத்துல அடுக்கச்சே என்ன பண்ணிட்டா பல்லாண்ட முதல்ல போட்டாளா, பல்லாண்ட முதல்ல போட்டானா, அதுக்கப்புறம் முதல்ல வண்ணமாடங்கள் சூப்பர்தா, வண்ணமாடங்கள் சோ திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி விரந்தினில் திருக்கோட்டியூர் தான் முதல் திகிரேசம் நாலாயிரத்துல பாருங்க புத்தகத்தை திறந்து பார்த்தார் அப்படின்னு திருக்கோட்டியூர் சென்றா அவருக்கு சொல்லுவா. அது புத்தகத்துல போட்டிருக்கிற பிரகாரம் பார்த்தா நாலாயிரத்து அடிக்கிற பிரகாரத்துல வருது. பொய்யாழ்வார் முதலாழ்வார் கிடையாது, பொய்யாழ்வார் தானே முதலாழ்வார் இல்லையா. அவர் என்ன பண்ணார்னா முதல் ரங்கநாதன் தான் சொன்னார், அங்கு கருவரங்கத்தொல் கிடந்து கைகோதேன் கண்டேன் திருவரங்கமேதான் திசை. முதல் ஆழ்வார் முதல்ல பாடின முதல் பெருமாள் தான் தீபோஷத்துல முதல் பெருமாள் சொல்லுவார் அபிஜமகிதே அப்படின்னு. வாயத்திறந்தான்னா யார முதல்ல சொல்லலான்னு தோணித்து அப்படின்னு ரங்கநாதன் தான் சொல்லலான்னு தோணித்து. ஆனா ரசிகமகிதே பத்து ஆழ்வார் பாடின பெருமாள் ரசிகமகிதே ஆண்டாள் கல்யாணம் பண்ணி கொண்ட பெருமாள் ரசிகமகிதே அது இன்னும் கிடையாது இல்லையா. பத்து ஆழ்வார் பாடினதோட அத்தோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு, ஆண்டாள் இப்ப யார வேறையாவது கல்யாணம் பண்ணியிருந்தான் இருந்தாலும் ஆண்டாள் பத்தியலா அப்படி ஆண்டாள் ஆழ்வார் தானே, அதனால ஆழ்வார் கோஷத்தில் ஆண்டாள் வேற பெருமாள் அட்ஜஸ்ட் பண்ணான்னு சொல்ல முடியாது. இப்போ இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா அதே தான், பத்து ஆழ்வார் சொன்னதான் ஆண்டாளும் ஃபாலோ பண்ணாங்க ரசிகமகிதே. அப்புறம் இன்னும் யார் சுவாமி வேற யாரு கொண்டாடி இருக்கா அப்படின்னா, எல்லாம் ஆச்சாரியாலும் வந்து சேவிச்சிருக்கா, எல்லா ஆச்சாரியாலும் வந்து ஸ்ரீரங்கநாதன் சேவிச்சிருக்கா. திருமூலியம் ஆச்சாரியாளுடைய சரித்திரத்துல பார்த்தா ஆச்சாரியாவுடைய சரித்திரத்துல சில பெருமாள் சில ஆச்சாரியாவை சேவிக்கலாம்னு தெரியும் சரிங்களா. ஆனா ரங்கநாதன் விஷயத்துல பார்த்தோன்னா எல்லா ஆச்சாரியாலும் ரங்கநாதன் சேவிச்சிருக்கா திருமூலியோ, அதான் ரசிகமகிதே அப்படின்னு. நம்ம நாதமணிகளுக்கு ரங்கநாதன் இன்னும் பேர் இவரை வச்சுன்னா அவருக்கு திருநாமம் ரசிகமகிதே. எல்லா ஆச்சாரியால் ரங்கநாதன் இடத்துல ஈடுபட்டிருக்கா, ஆழ்வார் ஈடுபட்டா ஆச்சாரியால் ஈடுபட்டா ரசிகமகிதே. இது ஒரு சரணாகதி எங்க பண்ணிக்கலாம்னு பார்த்தாராம் பாஷிகாரம் என்ன பண்ணார் சுவாமி அப்படின்னு. ரங்கநாதன் திருவிழி தான் வைகுண்டத்தில் வைகுண்ட சமானமான க்ஷேத்திரம், ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் பிரதானமான க்ஷேத்திரம். அதனால வைஷ்ணவ ரசிகர்கள் யார் இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் முக்கியமான க்ஷேத்திரம் எது என்றால் எதுனா ஸ்ரீரங்கம் தானா. ரசிகமகிதே எல்லாரும் இங்க வந்து சந்தோஷப்பட்டிருக்கா சுவாமி, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. தியேட்டர்னா எப்படி இருக்கணும் இன்னும், எல்லாரும் சந்தோஷப்படுறா போல இருந்தா தான் சுவாமி தியேட்டர், கல்லு விடுற மாதிரி இருந்தா தியேட்டரா. அதனால எல்லாரும் சந்தோஷப்படும்படியா, எல்லாரும் எப்படி எல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கா தெரியுமா, இது அது ரொம்ப பெரிய சப்ஜெக்டு, அதனால இப்ப வேண்டாம் அப்படின்ட்டு. ஆமா எல்லாரும் ரங்கநாதன் எப்படி எல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கான்னு சொல்லி நான் இப்ப ஆரம்பிக்கேன்னு சொல்லுவாங்க என்ன ஆகும் அது என்ன ஏன்னா ஒரு வழியும் ஆனா சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வாந்திகளும் சோலையும் மதிதரங்கர் வண்டுகளமேலான தமிழ் மறைகள் ஆயிரம் ஆயிரம் பாட்டை பாடியிருக்கார் சுவாமி நம்ம ஆழ்வார். யாரு ரங்கநாதன் மேலே பாடியிருக்கார் சுவாமி, அதை தொடர்ந்து இந்த சுவாமியும் பாடியிருக்கார் சுவாமி, ஆயிரம் பாட்டு பாடியிருக்கார் சுவாமி, அவர் ரங்கநாதனுடைய திருவடி மேலே பாடியிருக்கார் சுவாமி. அது நஞ்சித அசேஷ சித்து ஆழ்வார் கோஷத்தில் ஒரு ஆயிரம் இருக்கு, ஆச்சாரியார் கோஷத்தில் ஒரு ஆயிரம் இருக்கு, ஆயிரம் ஆயிரமா இருக்கு சுவாமி. நஞ்சித அசேஷஜித்து எல்லாரும் சந்தோஷம் பெறும்படியான குருமாளம் ரங்கநாதன் குருமாள் அப்படின்னு சொல்றார் ரங்க அசேஷஜித்து. இப்ப ஏற்பட்டன ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனை பத்தி இந்த பகவத்யான சோபானத்தை சொன்னார். யார் சொன்னது அப்படின்னு, வித்வத்தேவா விமல மனசா வெங்கடேசேன கிருத்தம் கிருத்தம் வெங்கடேசேன கிருத்தம் விமல மனசா கிருத்தம் வித்வத்தேவா விமல மனசா கிருத்தம் அப்படின்னு வெங்கடேசன் பண்ணதுன்னு. அவன் அப்பா வச்ச பேரு, அவன் அப்பாவும் மாமாவும் சேர்ந்து இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம், காஞ்சிபுரத்து பையனாச்சு அதனால என்ன பேர் வைக்கலாம், பக்கத்திலேயே எழுதிருக்கார் தீப பிரகாஷன் வேணாம் பேர் வைக்கலாமா, ஏன்னா இந்த ஊருக்கு தலைவராக இருக்கார் அதனால தலைவரான வரதராஜன் பேர் வைக்கலாமா, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா. ஐயோ பெருமாள் சொப்னத்தில் வந்து சேவை சாதிச்சிருக்க, அவர் அவரே சொர்க்கத்தில் வந்து சேவை சாதிச்சு அந்த பெருமானுடைய திருநாமத்தை வைக்கிறத அதனால இங்கேன்னு அங்கே வச்சா சொன்னாங்க. இது எப்படி இருக்கு பார்த்தேனா, அதனால வெங்கடேசேனகோத்தம் ஆச்சாரியனுடைய திருநாமும் காட்டுறது. ஸோ அந்த தேசியனுடையதான திருநாமம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆச்சாரிய பரம்பரையில் திருவேங்கடனுடையான பற்றி வரக்கூடியதான திருநாமத்தோடையதான் ஆச்சாரியால் கிடையாது அப்படி சொல்லி பாருங்க. வெங்கடேசன் இங்கே ஒரு பெருமாள் இருக்கார், அப்போ ஆச்சாரியன் யாரான இருக்காரா, திருமலை நம்பிகள் மட்டும் ஒரு ஆச்சாரியன் இருக்கார். அது கூட அவருக்கு சொந்த பேர் கிடையாது, அவருக்கு அவர் சொந்த பேர் அது கிடையாது அவருக்கு. அதனால வெங்கடேசன் ஏ சுவாமி இந்த ஊருக்காரா அந்த ஊர் பெருமாள் பேர் வச்சு போலா இல்லையா, காஞ்சிபுரத்தில் பிறந்தவன் அந்த ஊர் பெருமாள் ஏன் பேர் வச்சுண்டா அப்படின்னா, அந்த ஊர் பெருமாள் தான் வந்து அவதாரம் பண்ணார் அதனால வச்சுட்டா. எப்பவுமே பேர் வச்சு தங்கூர் பெருமாள் தான் அநேகமாக பேர் வச்சுப்பா இல்லையா, அந்த காலத்தில் அதான் வழக்கம். அப்படி இருக்குச்சு திருவேங்கமுடையான் பேர் தெரிஞ்சாங்க. திருவேங்கமுடையானுடைய அம்மன்னா அவருடைய பிரசாதம்னா குழந்தை பிறந்தான், அதனால அவர் பேரையே வைக்கலாம்னு வச்சுட்டு வெங்கடேசேனகிருத்தம். வெங்கடே அப்போ ஏற்பட்டதான வெங்கடேசனாய் பெருமாளுடைய அவதாரத்தின் எதிராக அவருடைய அனுகிரகத்தினாலே பிறந்த திருவேங்கமுடையான ஆகிற இந்த கவியான பரிசிஞ்சார். இந்த கவிக்கு என்ன யோகியத்தை இருக்கு அப்படின்னு, பீமலா மனசா அப்படின்னு மனசு சுவாமி ரொம்ப சுத்தமான மனசு. அதனால இந்த சேர பகவத்யான பகவான் தான் பண்ணார். பீமலா மனசா ரொம்ப சுத்தமான மனசுனாலே இதை பண்ணியிருக்கார் சுவாமி. அதுன்னு சுத்தமான மனசு, சுத்தமான மனசுன்னு பெருமாள் எப்படி அமலன்னு சொல்லுவாளோ விமலன்னு சொல்லுவோம் அது மாதிரி நல்ல மனசு சுவாமி. அவர் ஒன்றும் காமப்பிரோதங்கள்லாம் கிடையாது, பகவத அவதாரம்லாம் பட தெரியாது, பொதுவாக வைஷ்ணவம்னா அப்படியே ஆழ்வார மாதிரியான உருகக்கூடியதான மனசு அது சுத்தமாக இருக்கு அப்படின்னு. சுத்தமாக இருக்குன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவர் சொன்னார். வால்மீகி பகவான் அப்படியே போனாரா சிஷ்யன் அம்சின்னு போனார். அவர் சிஷ்யன் அம்சின் போச்சு அந்த தமசா நதியை பார்க்குறார். அவர் அப்படி ரமணீயம் பிரசன்னாம்பு சன் மனுஷ்யவனோ யதா அப்படின்னு அந்த தீர்த்தத்தை பார்த்து காட்டுறார். ஏ சிஷ்யா பரத்வாஜா பார்த்தியா இந்த தீர்த்தம் எவ்வளோ நன்னா இருக்கு, என்ன பல 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 பலன்னு அப்படியே மேலேருந்து தலை இருக்கும் மொத்தம் அப்படியே பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கு, ஸ்படிகம் மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு நல்லவா மனசு மாதிரி இருக்கு பாருடா அப்படின்னாலும் நல்லவா மனசு போல எப்படி பெரிய கேள்வி என்ன இருக்குமோ அப்படின்னு எப்பயும் திருஷ்டாந்தம் காட்டுறதுன்னு எதை காட்டுவா, பார்த்ததை வச்சு என்ன பாடாதான் காட்டுவா என்ன சொல்றேன் ஏன் இல்லை இதை பார்த்தது வச்சுதான். இந்த மூஞ்சி எப்படி இருக்கு அப்படின்னா சந்திரன் மாதிரி இருக்கு அப்படின்னு, சந்திரன் மாதிரி இருக்க வளர்ச்சி தானே காட்டும் ஏன் சந்திரன் மாதிரி இருக்குன்னு இருக்கிற சந்திரனை பார்த்துருக்கா அது சொல்றான். ஏன் இந்த பயல் எப்படி இருக்கான் கொள்ளநதி பற்றி கொள்ளநதி என்ன அது மாதிரி பொருளாதாரம் பார்த்துருக்கா சொல்றான். அப்படி இருக்கு சன்மனுஷன் எப்படி காட்டுறாரு இவர் வால்மீகி பகவான் எப்படி இந்த நதியை பார்த்து நதி எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு பார்த்தியா, நல்லவா மனசு மாதிரி பளிச்சுன்னு இருக்குன்னா எப்படி தெரிகிறது அப்படின்னு அவருக்கு தெரியுது. நல்லவா மனசுன்னா எப்படி பளிச்சுன்னு இருக்குன்னு தெரியுமா, அது போல இது நதி இருக்கு அப்படின்னு. அவ்வளோ நல்ல அவ்வளோ நல்ல மனுஷனா இருக்கார் அவர், ஒரு நல்ல மனசு எப்படி இருக்கும்னு அதை பார்த்து அது மாதிரி இது இருக்கு அப்படின்னு எப்படி சொல்லணும். அது நல்ல மனசு அந்த தெளிஞ்ச தீர்த்த மாதிரி அவர் மனசு சுதமா இருக்குன்னு சொல்லணும். இப்படி ரிவர்ஸ்ல போட்டாரே என்ன, அது நல்லவா மனசு எப்படி இருக்கும்னு தெரியுமா. நான் தேசியம் தாய்க்கிற அப்படியாகும் மனசை எனக்கு ஒன்றும் கவனம் கிடையாது சுவாமி, எனக்கு ஞானானுஷ்டான வைராகிய பக்தியை தவிர இந்த மனசுல வேற ஒத்து கிடையாது. அவனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு வித்வத் சேவா விமல மனசா அப்படி பெரியவாருக்கு கைங்கரியம் பண்ணி வந்ததான். அப்புள்ளாருடைய திருவரிவாரத்துல சுஷ்ரூஷ பண்ணினதுனாலே வந்தக்கூடியதான் இந்த மனசுத்தி. பாகவத கைங்கரியத்தினால்தான் மனசுத்தி வரும்னு சொல்லியிருக்கான். இல்லையோ பாகவத கைங்கரியத்தினால்தான் மனசுத்தி வரும், பகவத் கைங்கரியத்தினாலே மனசுத்தி வருமா, பாகவத கைங்கரியத்தினாலே மனசுத்தி வருமானா, பாகவத கைங்கரியத்தினால்தான் ரொம்ப மனசுத்தி வரும். பகவத்பக்தி எப்படி வரும்னா அவர் அவர் கேட்டான். ரகுவரனுக்கு சொல்றார், ஜடவரதர் சொல்றார், டேய் ஏதோ நீயும் கேள்வி கேட்டா நானும் பதில் சொல்லிட்டேன், உன்ன வேதாந்த காலக்ஷேமம் ஆயிருக்கு, அதோட காலக்ஷேமம் எல்லாம் முடிஞ்சு விட்டு சுவாமி, தனியை ஆரம்பிச்சு தனியை முடிச்சு மொத்தத்தையும் முடிச்சு காலக்ஷேமம் சாத்தபடியும் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிக்காத அப்படின்னா எப்படி இருக்கு பார்த்தீங்களா. ஆச்சாரியன் காலக்ஷேமத்தை சொல்லி முடிச்சுட்டு வெளியில போய் சொல்லிக்காத காலக்ஷேமம் ஆச்சு அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்றாரு அவர். ஏன்னா காலக்ஷேமம் ஆயிருக்காது எனக்கு தெரியும் அப்படின்னு, என்ன ஆயிருக்காது ஏதாவது காலக்ஷேமம்னா ஆயிடுச்சு சாத்தபடி ஆயிடுச்சு சொல்லுவா இல்லையா அப்படின்னு, அப்படி சொல்லாதடா காலக்ஷேமம் ஆச்சுன்னு சொல்லிக்காத, வேதாந்தம் புரிஞ்சு போச்சுன்னு சொல்லாத. சொல்லாதரா அசோகனா ஏத தபசானி, தபஸு பண்ணா கூட இந்த வேதாந்தம் புரியாதுரா, இந்த வேதாந்தம் புரியாது. நது இஜயா, எவ்வளவு யாகம் பண்ணாலும் இந்த வேதாந்தம் புரியாது. நிருபவனா திருஹாத்வா, சன்னியாசம் வாங்கிட்டு ஓடி போனா கூட இந்த சாஸ்திரம் புரியாதுதான். இதுதான் ஜடவரது உபாக்கியானம், ஜடவரது உபாக்கியானம் பாகவதத்தில் வரச்சே சொல்றது. இதெல்லாம் சன்னியாசம் வாங்கிட்டாலாம் புரியாது, தபஸு பண்ணா புரியாது, யாக ஜனே புரியாது, மந்திர சித்தி வந்தாலும் புரியாது அப்படின்ட்டு. ஜலாக்னி வேதாத்தியனும் தூர வாஷ்யம், வேத வாஷ்யம் தூர வாஷ்யம் கூட இந்த வேதாந்த ஜானம் வராதுரா, இது எப்படிதான் வரும் அப்படின்னா, சந்தசா நைவ ஜலாக்னி, ஜலஸ்தம்பம் பண்றேன், வாயுஸ்தம்பம் பண்றேன், சூரியஸ்தம்பம் பண்றேன் என்று சொல்லி சித்திகள் நான் வந்தாலும் சித்திகள் வரும், ஆனா இந்த வேதாந்தம் வராது அப்படின்னு. பின் எப்படி வரும் தெரியும், மகான்கள் நடந்து போச்சேவா, மிதிச்ச மண் இருக்கா, அந்த மண்ணை எடுத்து அப்படியே அள்ளி தலையில போட்டு கறக்கறான்னு தேய்ச்சி பாரு, அப்புறம் பரீட்சையில வரதா இல்லையா பாருங்க, நான் சொன்ன வேதாந்தம் அப்பதான் வரும் அப்படின்னாருமலமனகா, மகான்களுடையதான சுஷ்ரூசையினாலே சம்பாதிச்சதான இந்த பாக்கியம் உள்ளதான இந்த புத்தியானது, இந்த புத்தியினாலே மனசா வெங்கடேஷேன கிருத்தம், அதனாலே ஆச்சாரிய அனுபவத்தினாலே வந்ததான புத்தி, அதனாலதான் இந்த பகவத்யான சோபானமான பக்தியை பத்தி சொல்ல முடிஞ்சது. பக்தி இல்லைன்னா சொல்ல முடியாது, பக்தி வராது அப்படின்னு. ஆச்சாரிய கைங்கரியம் இல்லாம, ஆச்சாரிய அனுகிரகம் இல்லாம, பக்தி இல்லாம பகவத் பக்தியான சித்திக்காது அப்படின்னு. அக்லேஷேன பிரணகிர் அபியாம் ஆறுதான் என்ன சொல்றாரு நீங்க, இந்த பகவத்யான சோபானத்தினாலே பக்தி சித்திச்சிடுமா, எப்படி சித்திக்கும் பக்தியோ, பக்தின்றது எப்படி சித்திக்கும், அச்சஞ்சலமானதான பக்தி யோகத்தினாலே பக்தி சித்திக்கும். கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணினா அதுக்கப்புறம் ஆனா பக்தி யோகம் சித்திக்கலாம். கர்மயோகம் பண்ணணும் அதுக்கே எவ்வளவு விஷயம், கர்மயோகம் பண்றதுன்றது ஒரு அனுஷ்டானத்தையே தவறாம செய்ய முடியல, அப்படி இருக்கே மொத்த அனுஷ்டானத்தையும் அதுவும் அப்படியே சாத்விகத்யோகத்தோட பண்ணணுமா, அப்படியே கீதா தோஷத்துல வேற எப்ப பார்த்தாலும் வருது, சாத்விக தியாகத்தோட பண்ணு, எல்லாத்தையும் சாத்விக தியாகத்தோட பண்ணு, நான் பண்றேன்னு நினைச்சுக்காத அப்படின்னு இப்படியே சொல்லணும். காரணம் சாத்விக தியாகத்தோட பண்ணணும், பண்ணச்சே எல்லாத்தையும் விடாம பண்ணணும், ஒண்ணு விடாம பண்ணணும், என்ன கர்மாவை பண்ணாதான்னா எனக்கு இஷ்டம், கர்மாவை பண்ணலான்னா எனக்கு பிடிக்காது, நானே பத்தியா நானே கர்மாவை பண்ணிட்டு இருக்கேன், ஏன் தெரியுமா, நான் பண்ற கர்மாவை பார்த்து அவன்லாம் கர்மாவை பண்ணுவான், நான் பண்ணலன்னா என்ன சொல்லுவான் அப்படின்னு, அவன் கண்ணனே கர்மாவை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்ன காட்டுவான்டா அவன் கடைசியில, அப்படின்னா அவன் கெட்டு போறதுக்கு என்ன காட்டுவான்டா, அதுக்காகத்தான் நான் அவன் கெட்டு போகக்கூடாதுன்னு நான் கர்மாவை பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் பெருமாள் எவ்வளவு தூரம் கர்மாவை பண்றதுக்கு அவ்வளவு விசேஷமா சொல்றாரா அப்படி இருந்துச்சு, நமக்கு எங்க கர்மாவை என்னத்த பண்றது, கர்மா எல்லா கர்மாவையும் நம்மளால பண்ண முடியலையே சுவாமி, என்ன பண்ண முடியும், முடியுதா என்ன சொல்லு, ஒரு கூணல் சரியா பண்ணி போட முடியுதா, அதுக்கே என்ன பிரச்சனையா இருக்கு, சரிதான் சொல்லி கிடைக்கிற கூணல் எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு பெருமாள் மேல பாரத போட்டு வாங்கி போட்டுக்க வேண்டியிருக்கு. எப்படி இருந்துச்சு, எங்க ஆரம்பிக்கிறது, என்னவா ஆரம்பிக்கிறது, கர்மான்றது எங்க ஆரம்பிக்கிறது, கூணல் ஆரம்பிக்கிறது, கர்ப்பத்தில் ஆரம்பிக்கிறது, ரெண்டு என்ன தண்டா இருக்குது பார்த்துட்டு தானே இருக்கும், அப்படி இருந்துச்சு என்னவா இல்லையா, ஆரம்ப சுவிட்சு போடுறதே பிரச்சனை, சில சுவிச் இருக்கு மேலையும் போகாது கீழே போகாது நடுவில் நிற்காது திறந்தலாம் ஆடிட்டே இருக்கும் தெரியுமா, அது போல ஸ்பிரிங்கு போன சுவிச்சு மாதிரி கர்ம ஆரம்பிக்கிறது இத்தனை பிரச்சனை பண்றது, அப்ப இருக்கு கர்மயோகம் பண்ணணும், அதுக்கு மேல ஞான யோகம் பண்ணணும், அதெல்லாம் சொல்லும் தெரியுமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு உபாய உபாதிகாரத்துல வரைச்சு அது சொல்லுவாரு, எப்படி என்ன உபாயம் என்ன சமாச்சாரம் அப்படின்னா சொல்றாரு, அப்படி கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய கர்மா இருந்துச்சு, அதை தாண்டி ஞான யோகம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் பக்தி யோகம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பக்தி வரும்னு சொல்றாரு, அதுதான் நல்ல பக்தின்னு சொல்றான் இல்லையோ, அப்பேற்பட்டதான பக்தி வரும்னு அறிவு, அதான் இங்க சொல்றாரு, அக்லேஷேன பிரணிகிதியாம் மாறு ருக்ஷோர்வத்தாம், பிரணிகிதியாம் ஞானம் வேணும்னு சொல்லி மனசை ஒருமுகப்படுத்தினவாளுக்கு, பக்தி வேணும்னு சொல்லி புத்தியை ஒருநிலைப்படுத்தினவாளுக்கு, அக்லேஷேன ஆறு ருக்ஷோரவத்தாம் அப்படின்னு, அக்லேஷேன கஷ்டமில்லாம வரும் சுவாமி, பக்தியோகத்தினால எப்படி அனுகிரகத்தினாலே வரும், ஆழ்வாருக்கு எப்படி அனுகிரகத்தினாலே அவருக்கு பரிபூர்ணமான பக்தி ரூபாவண்ண ஜானம் இருந்தது, பக்தி ரூபாவண்ண ஜானம் என்ன சொல்றது, மயர்வர மதியனால மருளினன் யவனவன் அப்படின்னு சொன்னாரு, அதுபோல பக்தி ரூபாவண்ண ஜானமானது இந்த பகவத் தியான கோபானத்தினாலே வரும், நல்லா நிச்சயமா வரும், ஸ்ரத்தையா சொன்னா வரும், அது அப்பேற்பட்டதான தீரியமுடையதான ஸ்லோகம் இது அதனால இதனால வரக்கூடிய புரிகாற்று என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். படிப்பு வரும்னு ஒன்று சொல்லியிருக்கேன், பணம் வரும்னு ஒன்று சொல்லியிருக்கேன், பூமி கிடைக்கும்னு ஒன்று சொல்லியிருக்கேன், பலம் வரும்னு ஒன்று சொல்லியிருக்கேன், அது மாதிரிலாம் ஒன்று ஒன்று சொல்லி வச்சுருக்கேன். சோதர பாடங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கு. ஆபத்தில் இருந்து ஒன்று காப்பாற்றிக்கிறான்னு அதெல்லாம் ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியாக வாக் சுத்தி வரும்னு ஒன்று சொல்லியிருக்கேன், கீர்த்தி வரும்னு ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான சோதர பாடங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த சோதர பாடம் என்ன சொன்னால் என்ன வரும் அப்படின்னா, எல்லாம் கிடைச்சாலும் எது கடைசியாக கிடைக்கணுமோ அது முதல்ல கிடைக்க சுவாமி அப்படின்னு பக்திங்காடாம் சோபானமே தது பக்திங்காடாம் திசது. ரொம்ப அழுத்தமான பக்தி வரும், ஆழமான பக்தி வரும், உறுதியான பக்தி வரும், நீங்காதான பக்தி வரும். எந்த பக்தி வந்தால் எல்லாம் வந்ததாகும். அப்பேற்பட்டதான பக்தியானது இதனாலே புருஷார்த்தமாய் சித்திக்கும் என்றா சொல்லி ரங்காஸ்தானே அதிகமகிரே ரஞ்சிதா சேஷசித்தே வித்வத்சேவாவிவலமனசாவேங்கடேஷேணவ்ருத்தம் அக்லேஷேணப்ரணிஹிரதியாம் ஆசருக்ஷோரவஸ்தாம் புத்திங்காடாம் திஹது பகவத்கீதானசோபானமேதத். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேஷாய வேதாந்த குரவே நம அப்படின்னு இந்த தனியனை சொல்லி முடிச்சுட்டு ரிலீஃப் மூச்சு விடுறார். என்ன காடாம் பக்தி, பக்தி அல்ல, பக்தி யோகத்தில் எந்த பக்தியை நம்ம அபியாசம் பண்ணுவோமோ அப்பேற்பட்டதான பக்திக்கு சதரிசமான மனோபாவம் இந்த பகவத்யான சோபானத்தினுடைய அனுசந்தானத்தினாலே கிடைக்கும் அர்த்தம். பகவத் எம்பெருமானுடைய திருமேனியை படிப்படியாக ஒவ்வொரு நிலையில தியானம் பண்ணாலே புண்ணியம். திருவடியை மாத்திரம் தியானம் பண்ணால் புண்ணியம், திருமுகத்தை மாத்திரம் தியானம் பண்ணால் புண்ணியம், அரைவசத்தை திருக்கரங்களை மாத்திரம் தியானம் பண்ணால் புண்ணியம். அதுபோல கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் பண்ணிட்டு வைஸ்வானர வித்தியன்னு பிரம்ம வித்தியில சொல்லச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பகவானை தியானம் பண்ணு, மொத்தமாகவும் பகவானை தியானம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அங்கே சொன்னா போல இங்கே விபிரமானுடையதான அவயவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் பண்ணிட்டு மொத்தமான திருமேனி தியானத்தையும் சொல்லி அதற்கு மேலே எம்பெருமானுடைய சன்னிவேசமானதான ரங்கமண்டபத்தில் இருக்க உற்சவமூர்த்தியும் சேர்த்து தாயாரோட சேர்த்து அனுசந்தானம் பண்ணி இது மாத்திரமே அச்சஞ்சலமாக பிரீத்தி ரூபமாக மனசிலே செய்ய சாதிக்கவே இது இந்த நல்ல இந்த மங்களஸ் இந்த பகவத்யான சோபாரந்தான பரம பலமாயிருக்கும். இதைத்தான் எல்லா புருஷார்த்தத்துக்கும் மேற்பட்ட புருஷார்த்தமாக அனுபவிச்சிருக்கா. இந்த புருஷார்த்தத்துக்கு மேலே வேறொரு புருஷார்த்தத்தில் அபேட்சை இல்லை ஞானிகளுக்கு. அவருடைய அபேட்சிக்கத்தை வந்ததான பக்தியானது சித்திக்கணும்னு அர்த்தம். பிரபன்னனுக்கு சாத்திய பக்தி, பிரபன்னனுக்கு சாத்திய பக்தி, அவளுக்கெல்லாம் சாதன பக்தி. சாதன பக்திக்கும் சாத்திய பக்திக்கும் ஸ்வரூபத்தில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, அது கொடுக்குற பலனில் தான் வித்தியாசம். சாதன பக்தியானது பலனை கொடுக்கும் அப்படின்றதான பலத்தோடு இருக்கும். சாத்திய பக்தியானது என்னன்னா உபாயத்தை அனுப்பிச்சாதுன்றதுனாலே சொல்லுவோம் ஆனந்த மாத்திரமாக இருக்கும். எந்த பக்தியானது பரமபதத்திலே நிச்சயமான பலமாக சொல்லியிருக்கோ அதே பலன்தான், அதே பலன் இங்கேயும் பிரபந்தனுக்கு சாத்தியமாக சொல்லியிருக்கு, மற்றவர்களுக்கு சாதனமாக சொல்லியிருக்கு. அதுதான் அது வேற ஒன்றும் இல்லை. அதனால பக்தியின் காடாமிச்சதுன்னு இங்கே சொன்னது தாத்பரியம் என்னன்னா, சுவாமி திருவிழமா இருக்கலாம், பக்தி யோகம் அபியாசம் பண்ண வேண்டியவாளுக்கு அதுக்கும் இது உபயோகப்படும். ஆனா இருந்தாலும் நம்ம போல இருக்கிற கோவிலுக்கும் இது எல்லாம் பகவத்யான சுபானு சொல்றா, எல்லாரும் சாத்திய பக்தியை சேர்ந்தவா தான், யாரும் சாதன பக்தியை சேர்ந்தவா இருக்க மாட்டா, அநேகமா அநேகமா இருக்க மாட்டா. சுவாமியே அந்த மாதிரி கிடையாது. அதனால எல்லாரும் சாத்திய பக்தி சாந்திரி பிராரப்த சாதி அப்படின்னு. அதனால பிரபன்னாளுக்கு வேண்டியதான பக்தி பகவானிடத்திலே பிரேமம் அது நிறைய சித்திக்கும். இதை சொல்லி பாருங்கோ அப்படின்னு சொல்லி இதை சொல்லி முடிச்சார். எப்பவுமே ஆட தெரிஞ்ச வாழ்க்க வண்ணம் கிடைச்சாதான் நான் ஆடவோம் திருமூல்யம் இல்லைன்னா ஆற்றுலேயே இருந்தானே ஆட வராது. சரிங்களா, என்ன ஒரு ஸ்டேஜை போட்டு லைட்டை போட்டு மியூசிக் தட்டி விட்டான்னா கொஞ்சம் ஆடுற ஆட தெரிஞ்ச காலத்துக்கு அப்போதான் ஆடவே வரும். அதுபோல தான் நம்மளும் ரங்கநாதனை சேவிக்கணும், நல்லாதான் சேவிக்கணும். இருந்தால் ரங்கநாதனை சேவிக்கச்சோவோ இல்லைன்னா ஆற்றுல உட்காந்துட்டு பகவத்யான சோபானத்தை ஒரு போட்டு ஓட்டச்சோவோ இவ்வளோ ஆட வராது. ஏன் இந்த மாதிரி ஒரு ரங்க ஏற்பாடு பண்ணி நடுவில் என்ன உட்கார வச்சேன் சுவாமியை தேவ விஷயத்துக்கு ஆடும் அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு மணிக்கணக்காக ஓடிட்டு இருக்க ஆட்டம் இல்லையா. அதனால அந்த கொடுப்பனை சுவாமியினால் தான் கிடைச்சிது. அதனால அந்த கொடுப்பனை கிடைச்சிது அப்படின்னு அதுவே பலன் தான், இதுக்கு மேலே ஒரு பலன் எதிர்பார்க்கல, இதே ஒரு பலன்தான். அதனால எப்பவுமே ஆட தெரிஞ்சவாளுக்கு ஆடுறதுக்கு இடம் கிடைச்சா தான் பிரமாதம் ஆடும். அடிக்கிறவனா இருந்தாலும் செஞ்சுரு அடிக்கிறவனுக்கு கிரவுண்ட்ல உட்கார வச்சு அடிக்க விட்டாதான், இல்லைன்னா ஆத்துக்குள்ள உட்கார்ந்து செஞ்சுரு அடிக்கிறான் சொல்றேன். அதுக்கு அங்கம் வந்தாதான் அடிக்க முடியுது. அது போலதான் எனக்கு வந்தாலும் சொல்லுன்னு சொல்லி ஒரு நாலு பேர் உட்கார்ந்து கொஞ்சம் சொல்லுன்னு சொன்னா ஆச்சாரிய தனியை சொல்லுன்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே நமக்கு கொஞ்சம் ஆட்டம் வருது. அவ்வளவுதான் அந்த ஆட்டத்தினுடைய முடிவு என்னன்னு பக்திங்காரான் பகவத்ஞான சோபானம்
போட்ட